Let's turn to Genesis chapter 2.
ஆதியாகமம் இரண்டாம் அதிகாரத்தை நாம் திருப்புவோம்.
And verse 2.
இரண்டாவது வசனம். இரண்டு மூன்று வசனங்கள்.
Here we read about the seventh day.
இங்கு ஏழாம் நாளை குறித்து நாம் வாசிக்கிறோம்.
God completed his work. And rested on the seventh day from all his work he had done.
தேவன் தாம் செய்த தம்முடைய கிரியைகளை ஏழாம் நாளிலே நிறைவேற்றி தாம் உண்டாக்கின தம்முடைய கிரியையெல்லாம் முடித்த பின்பு ஏழாம் நாளிலே ஓய்ந்திருந்தார்.
And he blessed and sanctified and he rested from all his work which God had created and made.
தேவன் தாம் சிருஷ்டித்து உண்டு பண்ணின தம்முடைய கிரியைகளை எல்லாம் முடித்த பின்பு அதிலே ஓய்ந்திருந்தபடியால் தேவன் ஏழாம் நாளை ஆசீர்வதித்து அதை பரிசுத்தமாக்கினார்.
Now, we know that God is not tired.
நமக்கு தெரியும் தேவன் சோர்ந்து போகிறவர் அல்ல.
So, it's not because he was tired that he rested on the seventh day.
அவர் சோர்ந்து போன நிமித்தமாக அவர் ஏழாம் நாளிலே அவர் ஓய்ந்திருக்கவில்லை.
He was teaching man the necessity for rest.
மனிதனுக்கு ஓய்ந்திருப்பதினுடைய அத்தியாவசிய தேவையை கற்றுக் கொடுக்கும்படியாக தேவன் மாதிரியாக ஓய்ந்திருந்தார்.
ஏனென்றால்
மனிதன் ஆறாம் நாளிலே
சிருஷ்டிக்கப்பட்டான்.
ஆகவே தேவனுடைய பார்வையிலே ஏழாம் நாளானது மனிதன் சிருஷ்டித்த பின்பு முதலாவது நாளாக இருந்தது.
So we can say when God made man, the very first day, he said, This is a day of rest. You don't work.
ஆகவே தேவன் மனிதனை சிருஷ்டித்த பின்பு அவன் சிருஷ்டிக்கப்பட்ட முதல் நாளிலே இது ஓய்ந்திருக்க வேண்டிய நாள், நாம் இளைப்பாறுவோம் என்று சொல்லி தேவன் மனிதனை தன்னோடு அழைக்கிறார்.
Then you work for 6 days and rest again.
அதற்கு பிறகு ஆறு நாள் வேலை செய்துவிட்டு ஏழாம் நாளிலே திரும்ப ஓய்ந்திருக்கும்படி அனுமதிக்கிறார்.
So later on when the law came, God taught Moses that you work 6 days and then rest on the 7th day.
பின்னொரு காலத்திலே மோசே மூலமாக நியாயப்பிரமாணம் கொடுக்கப்படும் பொழுது ஆறு நாள் கிரியை செய்துவிட்டு ஏழாம் நாளிலே ஓய்ந்திருக்க வேண்டும் என்ற ஒரு பிரமாணத்தை தேவன் மோசே மூலமாக
கொடுத்தார்.
ஆனால் தேவன் ஆதாமை மனிதனை முதலாக சிருஷ்டிக்கும் பொழுது அப்படியாக தேவன் சிருஷ்டிக்கவில்லை. முதலிலே ஒரு ஓய்வு நாள், அதற்கு பின்பு ஓய்வு நாளுக்கு பின்பு ஆறு நாட்கள் வேலை செய்ய
வேண்டும். That in the Old Testament, there were many things that God allowed man to do, which is not his perfect will.
பழையாட்பட் பிரமாணத்திலே, பழையாட்பாட்டு காலத்திலே, தேவன் அநேக காரியங்களை மனிதன் செய்யும்படியாக அனுமதித்தவைகளெல்லாம் தேவனுடைய வெளியேறப்பட்ட முதல் தரமான சித்தத்திற்கு குறைபட்டவைகள் தான் காணப்படுகிறது.
For example, animal sacrifice.
உதாரணமாக காளைகளையும் ஆடுகளையும் தேவனுக்காக பலி செலுத்துவது,
that's not God's perfect will.
அது தேவனுடைய சிறந்த பூரணமான சித்தம் அது அல்ல.
That was only a picture of what Jesus was going to do.
இயேசு கிறிஸ்து நமக்கு செய்ய போகின்ற ஒரு காரியத்தை காண்பிக்கிற ஒரு படமாக, ஒரு நிழலாக அந்த பலி காணப்படுகிறது.
We don't kill animals today.
இந்த நாளிலே நாம் அப்படியாக பலிகளை செலுத்துவதில்லை.
The same way the killing of human beings.
அதே ஒன்றமாக மனிதனை கொல்லுகிற ஒரு அனுபவம்.
There were so many cases in the Old Testament where God told the Israelites to kill certain people.
இஸ்ரவேல் ஜனங்களை தங்களுடைய எதிராளிகளாகிய அந்த கானானியத்தில் காணப்பட்ட சத்துருக்களை கொல்லும்படியாக தேவன் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கட்டளை கொடுக்கிறார்.
That's not God's perfect will.
அது தேவனுடைய பூரணமான சித்தமாக காணப்படாது.
There were many things God permitted in the Old Testament because people's hearts were
பழைய ஏற்பாட்டு காலத்திலே ஜனங்களுடைய இருதயமானது கடினப்பட்டு போன நிமித்தமாக தேவன் அநேக காரியங்களை அனுமதித்திருந்தார்.
You know, in the Old Testament, if you were not happy with your wife, you could send her away and marry somebody else.
பழைய ஏற்பாட்டு காலத்திலே ஒரு மனிதன் தன் மனைவியோடு சந்தோஷமா இருக்க அவனுக்கு விருப்பம் இல்லை என்றால் தன் மனைவியை தள்ளுதற்சீட்டு கொடுத்து தள்ளிவிடலாம் என்று எழுதப்பட்டிருக்கிறது.
And the Pharisees asked Jesus about this in Matthew 19.
மத்தேயு 19 அதிகாரத்திலே பரிசேயர்கள் இயேசு கிறிஸ்துவிடத்திலே இந்த வார்த்தையை சொல்லி அவரிடத்திலே கேள்வி கேட்டார்கள்.
Is it lawful for a man to put away his wife? Verse 3.
மத்தேயு 19 அதிகாரம் 3 வசனத்திலே புருஷனானவன் தன் மனைவியை எந்த முகாந்திரத்தினாலும் தள்ளிவிடுவது நியாயமா என்று கேட்டார்கள்.
He said no.
இல்லை என்றுதான்
From the beginning it was not like that.
ஆதியிலே மனுஷரை உண்டாக்கினவர் அவர்களை ஆணு பண்ணாமல் உண்டாக்கினார் என்பதை தள்ளிவிடுதலை தேவன் இணைக்க விரும்பவில்லை என்பதையும் சொல்கிறார்.
And then he said, but now in the law it was permitted because verse 8, your hearts were hard.
ஆனால் பழைய ஏற்பாட்டு பிரமாணத்திலே ஜனங்களுடைய இருதயம் கடினப்பட்ட நிமித்தமாக மோசே உங்களுக்கு இடம் கொடுத்தார் என்று 8 வசனத்திலே இயேசு பதில் சொல்கிறார்.
That verse teaches us, your hearts were hard, teaches us that many things in the Old Testament were not God's perfect will.
உங்களுடைய இருதய கடினத்தை நிமித்தம் என்று இயேசு கிறிஸ்து சொல்கிறதிலிருந்து பழைய ஏற்பாட்டு பிரமாணத்திலே அனுமதிக்கப்பட்ட அநேக காரியங்கள் உங்கள் இருதயம் கடினப்பட்டது நிமித்தமாக தேவன் அனுமதித்திருக்கிறார். தேவனுடைய பூர்ண சித்தத்தின்படி அப்படி அல்ல என்று நிரூபிக்கிறதா இருக்கிறது.
Just like when children are 6 months or 1 month, 1 year old, we allow them to do a lot of things which we won't allow them to do when they are 20 years old.
ஒரு குழந்தையானது 6 மாத குழந்தையாக ஒரு வயது குழந்தையாக இருக்கும் பொழுது தன் வீட்டிலே செய்கிற அநேக காரியங்களை அது 20 வயதாகும் பொழுது நாம் செய்வதற்கு அனுமதித்தில்லை.
One year old child slapping the father is not a serious thing.
ஒரு வயது குழந்தை தகப்பனுடைய கன்னத்தை அடிக்கிறது அதை நாம் அதை சாதாரணமாக எடுத்துக்கொள்கிறோம், சந்தோஷமா
எடுத்துக்கொள்கிறோம். 20 year old doing that is more serious.
ஆனால் 10 வயது பிள்ளை தகப்பனை அடித்தால் அது சீரியஸான ஒரு காரியம்.
And a 1 year old child just knocking a glass off the table, that's not a big thing.
ஒரு வயது குழந்தை தண்ணீரை மேஜையில இருந்து கீழே தள்ளி விடுகிறது அது பெரிய ஒரு காரியம் அல்ல.
But a 20 year old doing that is serious.
ஆனா 20 வயது வாலிபன் மேஜையில் உள்ள தண்ணீரை கீழே தள்ளி விட்டால் அது சீரியஸான ஒரு காரியம்.
So same way in the Old Testament what people did was not serious, they were like baby.
பழைய ஏற்பாட்டு காலத்திலே ஜனங்கள் செய்த அநேக காரியங்கள் தேவனுக்கு முன்பாக சீரியஸான காரியம் அல்ல, ஏனென்றால் அவர்கள் ஆவிக்குரிய குழந்தைகள்.
David had 7 or 8 wives.
தாவீதுக்கு 7 8 மனைவிகள் உண்டு.
God allowed it.
தேவன் அனுமதித்தார்.
That was not God's perfect will.
அது தேவனுடைய பூரணமான சுத்தம் அப்படி அல்ல.
You read here, God's perfect will was one wife.
ஆனால் தேவனுடைய பூரணமான சுத்தம் ஒரு மனிதனுக்கு ஒரு மனைவி தான்.
The same way.
அதே வண்ணமாக
in the law he said 6 days you work and 1 day you rest.
அதே வண்ணமாக பழைய ஏற்பாட்டு காலத்திலே 6 நாள் வேலை செய்துவிட்டு 7 நாள் ஓய்ந்திருக்க வேண்டும் என்று தேவன் கட்டளையிட்டார். அது தேவனுடைய பூரணமான சுத்தம் அல்ல.
You know God's perfect will like he said here you must go to the beginning.
இதே வண்ணமாக நாம் தேவனுடைய பூரணமான சுத்தத்தை கண்டுகொள்ள வேண்டும். அதாவது ஆதியிலே எப்படி இருந்தது, தேவன் எப்படி சிருஷ்டித்தார் என்று கண்டுகொள்ள வேண்டும்.
That's what we read here. Jesus said, go back to the beginning if you want to know God's perfect will.
தேவனுடைய பூரணமான சுத்தத்தை கண்டுபிடிக்க வேண்டும் என்றால் ஆதியிலே தேவன் உருவாக்கும் பொழுது என்ன இருந்தது என்று சொல்லி பின்னோக்கி திரும்பி பார்க்க வேண்டும்.
God's perfect will for Adam as soon as he created him was one day rest.
ஆதாமை தேவன் சிருஷ்டித்த மாத்திரத்திலே அவனுக்கு கொடுக்கப்பட்ட முதல் காரியம் அவனுக்கு முதல் நாளிலே ஓய்வு நாள்.
Now what did he mean by that one day rest? Adam was not tired.
ஆதாமுக்கு முதல் நாளிலே அவனுக்கு ஓய்வு ஏன் வேண்டும், அவனுக்கு அவன் சோர்ந்து போகவில்லையே, அவனுக்கு ஏன் ஓய்வு அவசியமா இருக்கிறது?
See, throughout the world, people say, take one day rest in 7 now because we are working so hard for 6 days.
உலகம் முழுவதும் ஜனங்கள் 6 நாள் வேலை வாய்த்து விட்டு அவர் சோர்ந்து போன நிமித்தமாக அவர்கள் 7 நாளில ஓய்வு எடுக்கிறார்கள்.
But why did Adam need one day of rest right in the beginning?
ஆனால் ஆதாமுக்கு சிருஷ்டிக்கப்பட்ட மறுநாளிலே முதல் நாளிலே அவனுக்கு ஓய்வு நாள் ஏன் கொடுக்கப்பட வேண்டும்?
And before sin came into the world, you just never got tired. You didn't need rest even after 100 days of work.
பாவம் பூமிக்கு வருவதற்கு முன்பாக ஆதாமுக்கு ஒரு நாள் மாத்திரமல்ல ஒரு 100 நாட்கள் வேலை செய்தாலும் கூட அவன் சோர்ந்து போக வேண்டிய அவசியம் இல்லாத அளவுக்கு தெளிவுள்ள மனுஷனாக
இருந்திருக்கிறான். There was no perspiration, there was no question of tiredness with that original body of his.
அவன் பாவம் செய்ததற்கு முன்பாக அவன் சிருஷ்டிக்கப்பட்ட சரீரத்திலே அவனுக்கு வேர்வை கிடையாது, அவன் சோர்ந்து போக வேண்டிய இல்லாத அளவுக்கு அவன் தேவன் அவ்வளவா
சிருஷ்டி.
அவன் 7 வருடங்கள் வேலை பார்த்திருந்தா கூட அவன் ஓய்வு எடுக்கத்தக்கதாக சோர்ந்து போயிருக்க மாட்டான்.
700 years.
அல்லது 700 வருடங்கள் கூட வேலை பார்த்து.
What did this one day of rest mean when God made it for man right in the beginning?
தேவன் மனிதனை ஆரம்பத்தில் சிருஷ்டிக்கும் பொழுது ஏன் அந்த முதல் நாளிலேயே ஓய்வு நாளை கொடுத்தான்?
It was not for physical rest.
அது சரீரபிரகமான ஓய்வுக்காக அல்ல.
What God meant was,
தேவன்,
you must spend that one day in fellowship with me.
தேவன் மனிதனை பார்த்து நீ ஒரு நாள் என்னோடு ஐக்கியப்படுவதற்கு செலவழிக்க வேண்டும்,
அதுதான் எதிர்பார்க்கிறார்.
என்னை தேடுவதை தவிர வேறு எந்த வேலையும்
செய்யக்கூடாது.
அங்கு கவனிக்க வேண்டிய ஒரு தோட்டம் உண்டு, அந்த தோட்ட வேலை நாளைக்கு கூட கவனித்துக் கொள்ளலாம்.
So what the Lord was teaching man is as soon as the first thing you're created first of all not to work for me but to fellowship with me.
ஆதாமை தேவன் சிருஷ்டிக்கும் பொழுது நீ சிருஷ்டிக்கப்பட்ட நோக்கமே எனக்காக வேலை செய்வதற்காக அல்ல, என்னோடு ஐக்கியப்பட்டு என்னோடு இடைப்படுவதற்காக என்று தேவன் அவனுக்கு கற்றுக் கொடுத்தார்.
You see, God already had millions of angels before he made Adam.
ஆதாமை சிருஷ்டிப்பதற்கு முன்பாக லட்சக்கணக்கான தேவதூதர்களை தேவன் சிருஷ்டித்திருந்தார்.
Those angels would have done a first class job in the garden without Adam being there.
ஆதாம் இல்லாமலேயே அந்த ஏதன் தோட்டத்தை பக்குவமாக கவனிக்கிற வேலையை தேவதூதர்கள் நேர்த்தியாக செய்திருக்க முடியும்.
But what did God create Adam for?
ஆனால் ஏன் தேவன் ஆதாமை சிருஷ்டித்தார்?
Very important to understand.
மிக முக்கியமாக நாம் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம் அதுதான்.
What could Adam give God which the angels could not give?
தேவதூதர்கள் கொடுக்க முடியாத ஒரு காரியத்தை தேவனுக்கு ஆதாம் எப்படி கொடுக்க முடியும், எதை கொடுக்க முடியும்?
You know, the angels were not created in God's image.
தேவதூதர்கள் தேவனுடைய சாயலினால் சிருஷ்டிக்கப்பட்டவர்கள் அல்ல.
Very important to understand that.
நாம் அறிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான ஒரு சத்தியம் இது.
Angels can do tremendous things.
ஏ தேவதூதர்கள் மிக வல்லமையான காரியங்களை செய்ய முடியும்.
But they were not created in God's image.
ஆனால் அவர்கள் தேவனுடைய சாயலிலே சிருஷ்டிக்கப்படவில்லை.
And therefore God cannot fellowship with an angel.
ஆகவே தேவனால் அந்த தேவதூதர்களோடு ஐக்கியப்பட முடியாது.
It's like saying a lorry can go much faster than a man.
ஒரு மனிதனை காட்டிலும் ஒரு லாரியானது மிக வேகமாக ஓட முடியும்.
But you can't have fellowship with the lorry.
ஆனால் லாரியோடு நீங்கள் ஐக்கியப்பட முடியுமா?
You have to fellowship with the man.
ஒரு மனிதன்
lorry's nature is not like yours.
மனிதனோடு தான் ஐக்கியப்பட முடியும். ஏனென்றால் அந்த லாரியினுடைய சுபாவமானது சிருஷ்டிப்பானது வித்தியாசமானது மனிதனை காட்டிலும்.
An angel can also fly much faster than a man, but God can't have fellowship with that angel.
ஒரு தேவதூதன் கூட மனிதனை விட எத்தனை விதத்தில் மகிமையாக பறந்து செல்ல முடியும். ஆனால் தேவன் அவருடைய தேவதூதனோடு ஐக்கியம் கொள்ள முடியாது.
A computer can calculate things much faster than a man, but you can't have fellowship with the computer.
கம்ப்யூட்டர் ஆனது ஒரு மனிதனை காட்டிலும் எத்தனை மடங்கு வேகமாக கடந்து செய்ய முடியும். ஆனால் நாம் அவர் கம்ப்யூட்டரோடு ஐக்கியப்பட முடியாது.
So even an angel may be able to be very intelligent, but God can't have fellowship with that.
ஒரு தேவதூதன் மிகுந்த புத்திசாலித்தனமான காரியங்களை செய்ய முடியும். ஆனால் தேவனால் அந்த தேவதூதனோடு ஐக்கியப்பட முடியாது.
How is it you can have fellowship with a 3-year-old child? How can you have fellowship with a 3-year-old child?
உங்களால் எப்படி ஒரு 3 வயது பிள்ளையோடு உங்களால் ஐக்கியப்பட முடிகிறது?
Because it's got the same nature.
ஏனென்றால் உங்களுடைய சுபாவம் உங்களுடைய சாயல் அந்த பிள்ளையிலே காணப்படுகிறது.
Now listen to this if you have not heard it before.
இதுவரை நீங்கள் கேள்விப்படாதவர்களாக இருந்தால் இப்பொழுது ஜாக்கிரதையாக கவனித்துக் கொள்ளுங்கள்.
You have heard many things from me that you have not heard in other church.
வேறு எந்த சபையிலும் கேள்விப்படாத அநேக காரியங்களிலே அநேக காரியங்களை என் மூலமாக நீங்கள் கேட்டுக்கொள்ளலாம்.
Now you will hear something else in the Bible.
பைபிளில் உள்ள வேதத்தில் உள்ள ஒரு காரியத்தை நான் இந்த நாளில புதிதாக உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறேன்.
When God said let us make man in his in our image, that was the first thing in creation that is made in his image.
தேவன் தம்மோடு சொல்லிக் கொள்ளும்பொழுது நம்முடைய சாயலிலே மனிதனை உருவாக்குவோம் என்று சொல்லும்பொழுது அவர் சிருஷ்டித்த சிருஷ்டிகளிலேயே விசேஷமான ஒரு சிருஷ்டியாக தம்முடைய சாயலாக மனிதனை அந்த நாளில உருவாக்கினார்.
No angel could turn to God and say father.
எந்த ஒரு தேவதூதனும் தேவனை நோக்கி பிதாவே என்று உரிமையோடு அழைக்க முடியாது.
We can say that.
நாம் இந்த நாளில் உரிமையோடு அழைக்க முடியும்.
It's just like a dog in the house can't say father to me.
வீட்டில் உள்ள நாயானது என்னை பார்த்து அப்பா என்று கூப்பிட முடியாது.
But a little child can.
ஆனா 3 வயது குழந்தை என்னை பார்த்து அப்பா என்று கூப்பிட
முடியும். This is what I wanted to say.
இதைத்தான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க விரும்புகிறேன்.
That apart from father, son and holy spirit.
பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர் 3 தவிர
who had fellowship from all eternity.
இந்த 3 பேரும் நித்திய நித்தியமாக ஐக்கியமுடையவர்களாக காணப்பட்டார்கள்.
The first time God could have fellowship with anybody was when he made Adam.
அந்த 3 மனிதர்களுக்கு போக அடுத்தபடியாக முதலாவது ஒரு சிருஷ்டிக்கப்பட்ட ஒரு சிருஷ்டியோடு தேவன் ஐக்கியப்பட வேண்டும் என்றால் அதில் முதன்முதலாக சிருஷ்டிக்கப்பட்ட தேவனின் சாயலில் காணப்பட்ட மனிதன் தான்.
Have you heard that before?
இதை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறீர்களா?
First time God could have fellowship with anybody outside of that trinity was when he made Adam.
திரியேகத்தை தவிர வேறு ஒரு நபரோடு தேவன் ஐக்கியப்பட வாய்ப்பு கிடைத்த முதல் சம்பவம் ஆதாமை தேவன்
சிருஷ்டிக்கும்போது
தேவனால் ஐக்கியப்பட
முடியாது.
அவர்கள் எல்லாம் வேலைக்காரர்கள் போல காணப்பட்டவர்கள்.
If you have a servant in your house, it is a lot of difference between that servant and your son.
உங்கள் வீட்டிலே வேலைக்காரி இருந்திருந்தால் அந்த வேலைக்காரிக்கும் உங்கள் பிள்ளைக்கும் எவ்வளவு வித்தியாசம் உண்டு.
The servant may work much harder than your 3-year-old son, but you have more fellowship with your 3-year-old son.
உங்கள் 3 வயது பிள்ளையை காட்டிலும் வேலைக்காரனாக இருப்பவன் அதிகமாக வேலையில் செய்ய முடியும். ஆனால் வேலைக்காரனை காட்டிலும் உங்கள் பிள்ளையோடு நீங்க அதிகம் வைக்க முடியவில்லை காணப்படுகிறது.
Businessman may have 10,000 servants, but he has more fellowship with his one son.
பெரிய வியாபாரம் பண்ணுகிற பணக்காரனாக காணப்படுகிற மனிதன் 10,000 வேலைக்காரர்கள் வைத்திருக்க முடியும். ஆனால் தன்னுடைய மகனோடு மிக நெருக்கமான ஐக்கியத்தை வைத்திருப்பான்.
That was the position Adam came to.
அந்த ஒரு நிலைமையில தான் ஆதாம் சிருஷ்டிக்கப்பட்டு உண்டாக்கப்பட்டார்.
It's like a billionaire who's got 1 million servants and then he has one son.
ஒரு பெரிய கோடீஸ்வரன் அவன் கோடிக்கணக்கான வேலைக்காரர்களை வைத்துக் கொண்டு அவனுக்கு ஒரே ஒரு மகன் இருந்தால் எப்படி இருக்கும் அப்படிப்பட்ட சூழ்நிலை.
Imagine for many 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 years he has had no children.
அநேக வருடங்களாக அந்த கோடீஸ்வரனுக்கு பிள்ளைகளே கிடையாது.
Billions of servants.
ஆனால் கோடிக்கணக்கான வேலைக்காரர்கள் இருக்கிறார்கள்.
Huge businesses across the whole universe.
சிருஷ்டிக்கப்பட்ட சிருஷ்டிகள் எல்லாவற்றிலும் அந்த சராசரங்களிலும் அவனுக்கு வியாபாரம் இருக்கிறது. ஆனால் அவனுக்கு மகன் இல்லை.
And then one day this millionaire businessman has a son.
ஒரு நாளில் அந்த பெரிய கோடீஸ்வரனாக அந்த மனுஷனுக்கு ஒரு மகன் பிறக்கிறான்.
Oh how he looks forward.
அந்த சந்தோஷம் அந்த மகன் பிறந்த உடனே அந்த மனுஷனுக்கு ஒரு சந்தோஷம் இருக்கிறது. எவ்வளவு பெரிய சந்தோஷமா இருக்கும்.
That's how God felt when he had Adam.
அப்படித்தான் தேவன் ஆதாமை சிருஷ்டிக்கும் பொழுது மிகுந்த சந்தோஷப்பட்டார்.
What did he want Adam to do?
ஆதாம் இடத்திலும் தேவன் எதிர்பார்த்தது என்ன?
Not work.
வேலை அல்ல.
Not work first.
முதலாவது வேலை செய்ய வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கவில்லை.
Millions of servants already.
அவருக்கு ஏற்கனவே லட்சக்கணக்கான தூதர்கள் இருக்கார்கள்.
He wanted Adam to give him something which those millions of people could not give.
அந்த லட்சக்கணக்கான தேவதூதர்கள் கொடுக்க முடியாத ஒரு விசேஷமான ஐக்கியத்தை ஆதாம் கொடுக்க வேண்டும் என்று தேவன் எதிர்பார்த்தார். ஐக்கியம்.
Why am I saying?
இதை நான் ஏன் உங்களுக்கு சொல்கிறேன்?
Because when Adam fell, God was so disappointed.
ஆதாம் பாவத்தில் விழும் பொழுது தேவன் மிக 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 துக்கப்பட்டார்.
It's like this businessman's son turning against the father and going and working for his enemy.
அந்த கோடீஸ்வரனுடைய மகன் தகப்பன் மீது தகப்பனை எதிர்த்து தகப்பனுடைய விரோதியாக காணப்படுகிற மனிதனோடு சேர்ந்து கொண்டால் எப்படி இருக்கும்? அதே போல
how would he feel after all that the father has done for the son? He turns against the father and joins his enemy.
அந்த மகனுக்காக அந்த தகப்பன் அவ்வளவு பிரயாசப்பட்டும் கூட கடைசியிலே அந்த மகனானவன் தகப்பனுக்கு விரோதமாக எதிர்த்து தகப்பனுடைய எதிராளியோடு சேர்ந்து கொண்டால் எவ்வளவு துக்கம் உண்டாகும் தகப்பனுக்கு?
That's the sorrow that was in God's heart when Adam fell.
ஆதாம் பாவத்தில் விழும்பொழுது தேவனுடைய இதயத்தில் உண்டான துக்கமும் கூட அப்படிப்பட்ட துக்கம்
தான். That's why even when he joined the enemy, God went after him and said, "Where are you, Adam?"
அப்படி தன்னுடைய எதிராளி பட்சத்தில் சேர்ந்த பிறகும் கூட அந்த தேவனான தேவன் அந்த ஆதாமே ஆதாமே எங்கே இருக்கிறாய் என்று தேடி அவனை பின்னாக வந்தான்.
Why am I saying this?
இது நான் ஏன் உங்களுக்கு சொல்கிறேன்?
Because you and I are in the same place.
இந்த நாளிலே நீங்களும் நானும் அதே ஸ்தானத்தில் இருக்கிறோம்.
We have also joined sides with God's enemy.
நாமும் கூட தேவனுக்கு எதிராக காணப்படுகிற பிசாசோடு சேர்ந்து கொண்டிருக்கிறோம்.
Every time you tell a lie, you're taking sides with God's enemy.
ஒவ்வொரு முறை நீங்கள் பாவம் செய்யும் பொய் சொல்லும் பொழுதும் பிசாசாய தேவனுடைய எதிராளியோடு சேர்ந்து கொண்டிருக்கிறீர்கள்.
Every time you hate your brother or hate somebody, you're taking sides with God's enemy.
எப்பொழுதெல்லாம் நீங்கள் மற்ற மனிதனை சகோதரனை நீங்கள் வெறுக்கிறீர்களோ அப்பொழுதெல்லாம் பிசாசோடு தேவனுடைய எதிராளியோடு கைகோர்த்துக் கொள்கிறீர்கள்.
Every time you hate or fight with your husband or wife, you're taking sides with God's enemy.
ஒவ்வொரு முறையும் நீங்கள் மனைவியோடோ அல்லது புருஷனோடோ நீங்கள் சண்டை போடும் பொழுது தேவனுடைய எதிராளியாகிய பிசாசோடு கைகோர்த்துக் கொள்கிறீர்கள்.
Every time you're proud and lift yourself up above your brothers and sisters, you're taking sides with God's enemy.
எப்பொழுதெல்லாம் நீங்கள் உங்கள் இருதயத்திலே மனமட்டிமை அடைந்து மற்ற சகோதரர்கள் சகோதரிகளுக்கு மேலாக நீங்கள் உங்களை உயர்த்துகிறீர்களோ அப்பொழுதெல்லாம் உங்கள் தேவனுடைய எதிராளியாகிய பிசாசோடு நீங்கள் இணைந்து கொள்கிறீர்கள்.
Every time an elder brother becomes a maharaja and not a servant, he's on the side of God's enemy.
எப்பொழுதெல்லாம் ஒரு மூத்த சகோதரன் ஒரு பெரிய மகாராஜா போல எழுந்து கொண்டு தன் சகோதரர் சகோதரிகளை அன்பு செலுத்தாதபடி தன் கீழ் நோக்கி பார்க்கிறானோ அப்பொழுதெல்லாம் அவன் பிசாசின் பக்கம் சேர்ந்து கொள்கிறான்.
He's called to be a servant.
அவன் வேலைக்காரனாக இருக்கும்படி அழைக்கப்பட்டவன்.
You know how many things we do which prove we are on the side of God's enemy.
நாம் செய்கிற அநேக காரியங்கள் எப்பொழுதெல்லாம் என்னென்ன விதத்திலெல்லாம் நாம் எதிராளியாக பிசாசோடு சேர்ந்திருக்கிறோம் என்பதை காண்பிக்கிறது தெரியுமா?
When you lust after women, you're taking sides of God's enemy.
ஒரு ஸ்திரியை இச்சையோடு நீங்க பார்க்கும் பொழுது நீங்கள் பிசாசோடு சேர்ந்து கொள்கிறீர்கள்.
God is disappointed.
தேவன் அப்பொழுதெல்லாம் மிகவும் ஏமாற்றம் அடைந்து விடுகிறார்.
He comes after you and says, "Where are you, my son?"
அவர் உங்கள் பின்னாக வந்து என் மகனே எங்கே இருக்கிறாய்?
Where are you, my daughter?
என் மகளே நீ எங்கே இருக்கிறாய்?
Why are you going away from me?
ஏன் என்னை விட்டு போகிறாய் என்று தேவன் கேட்கிறார்.
I'm the only one who can do you good.
நான் ஒருவன் தான் உனக்கு நன்மை செய்ய முடியும், நன்மை மாத்திரமே செய்ய முடியும்.
And you're running into the arms of someone who wants to destroy you.
உன்னை அழிக்கத்தக்கதாக திட்டம் போடுகிற எதிராளியின் கைகளிலே ஏன் ஓடிப் போகிறாய்?
You know what God wanted from Adam?
ஆதாமிடத்திலிருந்து தேவன் எதிர்பார்த்தது என்ன தெரியுமா?
What can man give to God?
தேவனுக்கு மனிதன் எதை கொடுக்க முடியும்?
All the preachers and pastors in the world say God wants your money.
இந்த எல்லா பிரசங்கியார்களும் போதகர்களும் உங்களுடைய பணம் தேவனுக்கு தேவை என்று சொல்லி பொய் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள்.
That's one of the biggest lies that Satan has promoted in Christendom.
கிறிஸ்தவத்திலே பிசாசானவன் விதைத்துவிட்ட பயங்கரமான பொய் இதுதான்.
You know why we don't take a collection in our meetings?
நம்முடைய சபைகளிலே ஒரு நாளும் காணிக்கைகளை வசூலிக்கிறதை
ஏன் தெரியுமா? Because we are all very wealthy.
யாரெல்லாம் கொடுக்க விரும்புகிறார்களோ அவர்கள் சந்தோஷமாக கொடுக்கிறார்கள். யாரெல்லாம் கொடுக்க முடிகிறதோ அவர்கள் சந்தோஷமாக கொடுக்கிறார்கள்.
We don't force anyone.
யாரையும் கட்டாயப்படுத்துவதில்லை.
Many churches voluntarily give because they recognize their responsibility.
அநேக சபைகள் மனப்பூர்வமாக பணத்தை கொடுக்கிறார்கள் காரணம் ஏனென்றால் அவர்கள் அது பொறுப்பை உணர்ந்து கொடுக்கிறார்கள்.
But the reason we don't take a collection.
ஆனால் நாங்கள் காணிக்கை வசூலிக்காததற்கு காரணம்
is to prove not with words but by action that God doesn't want your money first.
வார்த்தையினால் அல்ல செய்கையினாலே கிரியையினாலே தேவன் உங்கள் பணத்தை எதிர்பார்க்கவில்லை உங்களை தான் எதிர்பார்க்கிறார்.
He wants you.
தேவனுக்கு நீங்கள் தேவை.
He wants your fellowship.
உங்களுடைய ஐக்கியத்தை தேவன் விரும்புகிறார்.
Not your money.
உங்களுடைய பணம் அல்ல.
Not even your work.
உங்களுடைய வேலைகள் கூட அல்ல.
But your fellowship.
உங்களுடைய ஐக்கியத்தை அவர் தேடுகிறார்.
That was the message of the seventh day.
அதுதான் ஏழாம் நாளினுடைய செய்தி.
Or the first day for man.
தேவன் மனிதனுக்கு முதலாம் நாளினுடைய செய்தி அதுதான்.
God, we can say to use human language.
மனிதனுடைய பாஷையில் சொல்ல வேண்டும்
என்றால் God rested means God stopped all his work.
தேவன் இளைப்பார்கள் என்றால் தேவன் தம்முடைய எல்லா வேலைகளையும் நிறுத்தி விட்டு ஓய்ந்து விட்டார் என்று அர்த்தம்.
And told man.
மனிதனை பார்த்து சொல்கிறார்.
Okay. This one day is only for you Adam and Eve, both of you and me. That's all.
இந்த ஒரு நாள், இந்த ஓய்வு நாள் ஆதாமும் ஏவாளுமாக உங்களுக்கு என்னோடு செலவழிக்க வேண்டிய ஒரே நாள் என்று தேவன்
சொல்கிறார். All the angels can do what they like. Today it's just you and me.
தேவதூதர்கள் தங்கள் வேலையை செய்து கொண்டிருக்கட்டும். நாம் இருக்கோம். நாம் மூன்று பேரும் ஒன்றாக ஐக்கப்படுவோம் என்று தேவன் சொல்கிறார்.
That is what God wanted Adam to know.
அதை தான் தேவன் அறிந்து ஆதாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்று தேவன் விரும்பினார்.
I created you my son.
என் மகனே, நான் உன்னை சிருஷ்டித்த நோக்கம் இதுதான்.
You know the Bible says Adam is called the son of God.
ஆதாம் தேவனுடைய குமாரன் என்று அழைக்கப்பட்டான் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது தெரியுமா?
Read that in Luke chapter 3 the last verse.
லூக்கா மூன்றாம் அதிகாரம் கடைசி வசனத்திலே வாசிக்கிறோம்.
Adam was the son of God.
ஆதாம் தேவனுடைய குமாரனாக காணப்பட்டான். மகனே என்று அவனை அழைக்கிறார்.
Today I want you to fellowship with me.
இன்று நீ என்னோடு ஐக்கியப்பட வேண்டும் என்று சொல்லி ஆதாமை சிருஷ்டித்த முதல் நாளிலே தேவன் சொன்னார்.
That's all. I've put aside all my work today.
ஆகவே உன்னுடைய எல்லா வேலையும் நிறுத்திவிட்டு என்னோடு ஐக்கியப்பட என்று சொல்கிறார்.
And I think he fellowshiped with God that day.
அந்த நாளிலே அவன் உண்மையிலே தேவனோடு ஐக்கியப்பட்டிருப்பான் என்று நான் நம்புகிறேன்.
But the next day.
ஆனால் அடுத்த நாளிலே
he went out and sinned.
அவன் வெளியே புறப்பட்டு சென்று பாவம் செய்தான்.
Is it because the next day God didn't want to fellowship with him?
இரண்டாம் நாளிலே தேவனுக்கு அவனோடு ஐக்கியப்படுவதற்கு விருப்பம் இல்லையா?
No.
இல்லை.
God wanted Adam to fellowship with to do everything even in the garden in fellowship with him.
தேவன் ஆதாம் ஒவ்வொரு நாளும் தன்னோடு ஐக்கியப்பட்டு கொண்டே தோட்ட வேலையும் மற்ற எல்லா வேலையும் செய்ய வேண்டும் என்று தேவன்
எதிர்பார்த்தார். That's what he wanted to teach him by putting fellowship on the first day.
ஆகவே தான் முதல் நாளிலே ஐக்கியத்தை முக்கியப்படுத்தி அதை தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் செய்ய வேண்டும் என்பதை கற்றுக்கொடுக்க விரும்பினார்.
Now what do you think God wants from you and me when we are born again and become his sons and daughters?
நாம் ஒவ்வொருவரும் மனம் திரும்பி தேவனுடைய பிள்ளைகளாக மாறும் பொழுது தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்ப்பது என்ன?
Fellowship.
அவரோடுள்ள ஐக்கியம்.
How much fellowship do you have with God?
தேவனோடு நீங்கள் எவ்வளவு ஐக்கியம் வைத்திருக்கிறீர்கள்?
Not how many meetings you go to.
எவ்வளவு கூட்டத்திற்கு சென்றீர்கள் என்பது கணக்கல்ல.
You may go to no meetings and still have fellowship with God.
ஒரு கூட்டத்துக்கு செல்லாத கூட நீங்கள் தேவனோடு ஐக்கியப்பட முடியும்.
See, if I'm locked up in jail for 10 years for preaching the gospel.
நான் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிறது நிமித்தமாக 10 வருடம் சிறைச்சாலையில போடப்படுகிறேன் வைத்துக் கொள்ளுங்கள்.
I can't go for meetings.
10 வருடங்களுக்கு கூட்டங்களுக்கு செல்ல முடியாது.
They may take away my Bible from me.
ஒரு வேத புத்தகத்தை எடுத்து செல்ல முடியாது.
But they can't take away my fellowship with God.
ஆனால் தேவனோடு நான் வைத்திருக்கிற ஐக்கியத்தை அவர்கள் எடுத்துக்கொள்ள முடியாது.
Every day I have fellowship with God.
ஒவ்வொரு நாளும் நான் தேவனோடு ஐக்கியப்பட்டிருப்பேன்.
Nobody can stop that.
அதை யாரும் தடை செய்ய முடியாது.
Dear brothers and sisters,
அருமையான சகோதர சகோதரிகளே,
learn to value fellowship with Jesus Christ as the most important thing in your life.
உங்கள் வாழ்க்கையிலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவோடு வைக்கிற ஐக்கியம் தான் மிக மிக விலையேறப்பெற்றது என்பதை நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள்.
That is the message of God rested on the seventh day.
இதுதான் தேவன் ஏழாம் நாளிலே ஓய்ந்திருந்தார் என்ற செய்தியின் அர்த்தம்.
It's like God stopping everything and saying to you, I want to fellowship with you.
தேவன் தம்முடைய எல்லா வேலைகளையும் தூர வைத்துவிட்டு ஆதாமே நான் உன்னோடு ஐக்கியப்பட வேண்டும் என்று விரும்பி தேவன் சொல்கிறதாக அவருடைய அர்த்தம் காணப்படுகிறது.
I praise God that God has opened my eyes to that.
நான் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். என் கண்களை இதை காணும்படியாக தேவன் திறந்தாரே.
That's why my Christian life has become so fresh and living.
ஆகவே தான் என்னுடைய கிறிஸ்தவ வாழ்க்கையானது அவ்வளவு புதிதாக அவ்வளவு அனுபவிக்கக்கூடிய சந்தோஷம் உள்ளதாக காணப்படுகிறது.
To me the important thing is not going to a conference or preaching.
ஒரு கூட்டம் எனக்கு இந்த வாழ்க்கையில மிக முக்கியமான காரியம் கூட்டங்களுக்கு சென்று பிரசங்கிப்பது அல்ல.
I don't care if I never preach for the rest of my life.
என் வாழ்நாள் முழுவதும் மீதியுள்ள நாளில ஒரு நாள் கூட ஒரு பிரசங்கம் கூட பண்ணாவிட்டால் கூட என் சந்தோஷம் மாறாது.
But if one day of my life I can't have fellowship with Jesus.
ஒரு நாளிலே கர்த்தராக இயேசு கிறிஸ்துவோடு உள்ள ஐக்கியம் எனக்கு துண்டிக்கப்படும் என்றால்
it will be like the electricity going off in this room.
இந்த கூட்டத்தில் இந்த ஹாலிலே கரண்ட் இல்லாவிட்டால் எப்படி இருக்குமோ அதே போல சூழ்நிலை.
Everything stops.
எல்லாம் நின்றுவிடும்.
Mic stops, light stops, fan stops, everything stops.
லைட், ஃபேன், மைக் எல்லாமே நின்றுவிடும்.
Is it like that in your life?
அப்படியாக உங்கள் வாழ்க்கையில் காணப்படுகிறதா?
One day fellowship with God is not there.
ஒரு நாள்
ஸ்டாப்ஸ் இன் யுவர் லைஃப்.
ஒரு நாள் தேவனோடு உள்ள ஐக்கியம் உங்களுக்கு துண்டிக்கப்படும் என்றால் உங்க வாழ்க்கையில எல்லாம் ஸ்தம்பித்து விட்டது என்றால் அதுதான் அவருடைய
அர்த்தம். That is true Christianity.
அதுதான் உண்மையான கிறிஸ்தவம்.
And the reason why many Christians are dry and cold is because fellowship is not number one thing in their life.
அநேக கிறிஸ்தவர்களுக்கு அவருடைய கிறிஸ்தவ வாழ்க்கையானது குளிர்ச்சி அடைந்த போர் அடிக்கிற உலர்ந்த ஒரு வாழ்க்கை இருப்பது காரணம் என்ன? அவர்கள் தேவனோடு உள்ள ஐக்கியத்தை அவர்கள் அறிந்து கொள்ளாமல் இருக்கிறார்கள்.
There are many people who say I forgot to read my Bible today.
இந்த நாளிலே நான் வேதத்தை வாசிக்க மறந்து விட்டேன் சில விசுவாசிகள் சிலர் சொல்லுவார்கள்.
How can that happen?
அது எப்படி நடக்க முடியும்?
It's like your wife being in your home and you say, I didn't talk to her at all today.
உங்கள் மனைவி உங்கள் வீட்டில் இருக்கும் பொழுது என் மனைவியோடு இன்னைக்கு பேச மறந்து விட்டேன் என்று சொல்வது போல.
Now, that doesn't mean you forgot. It means you didn't want to talk to your wife.
உங்கள் மனைவியிடத்திலே பேச நீங்கள் மறக்கவில்லை, உங்கள் மனைவியோடு பேச விரும்பவில்லை என்பதுதான் அர்த்தம்.
How can you live a whole day in your home and not talk to your wife or husband?
ஒரு நாள் முழுவதும் உங்கள் மனைவியோடு புருஷனோடு நீங்கள் வாழ்ந்துவிட்டு ஆனால் ஒரு வார்த்தையோடு பேசாதிருப்பீர்கள் என்றால் அது என்ன வாழ்க்கை?
You ever thought of that? Supposing 24 hours go by, you never say a word to your wife or husband in the same house.
புருஷன் மனைவியாக நீங்கள் குடும்பத்திலே வாழ்ந்துவிட்டு 24 மணி நேரம் கடந்த பின்பும் ஒரு வார்த்தை கூட உங்கள் மனைவியோடு புருஷனோடு பேசவில்லை என்றால் என்ன?
Then I would say you had a fight, that's why.
அப்படி நான் சொல்லுவேன் உங்களுக்குள்ள ஏதோ சண்டை இருக்கிறது என்று சொல்லுவேன்.
Otherwise normally we would talk.
இல்லாத பட்சத்திலே நீங்கள் ஒருவரோடு பேசுவீர்களே.
How can you spend a whole day and not talk to Jesus and not listen to him?
எப்படி ஒரு நாள் முழுவதும் நீங்கள் இயேசுவோடு பேசாதபடி இயேசுவோடு ஐக்கியப்படாதபடி உங்களால் இருக்க முடியும்?
I don't think there's been a day like that in my life.
என்ன வாழ்க்கையில
I mean 30 years I can't think of such a day.
கடந்த 30 வருடங்களாக அப்படி தேவரோடு ஐக்கியப்படாத ஒரு நாள் இல்லை என்று நிச்சயமா நாள் சொல்ல முடியும். அது கற்பனைப்படி பார்த்தால் மிக அதிகமாக இருக்கிறது. 30 வருடங்களுக்கு அதிகமாக.
That's the most important thing. I mean there are many days I never preached.
அநேக நாட்களில் நான் பிரசங்கம் பண்ணாதிருந்திருக்கிறேன். அது முக்கியமல்ல.
Never a day when I didn't talk to Jesus and try to listen to him.
தனிப்பட்ட முறையில் நான் இயேசு கிறிஸ்துவோடு பேசி அவர் சொல்லுகிற வார்த்தையை நான் கேட்காத இருப்பது மிக அபூர்வமான காரியம்.
Because I saw one thing very early in my life, God created man for fellowship.
ஏனென்றால் என்னோட வாழ்க்கையிலே ஆரம்பத்திலே நான் கற்றுக்கொண்ட ஒரு காரியம், தேவன் மனுஷனை சுற்றித்தரும் நோக்கம் அவனோடு ஐக்கியப்படுவதற்காக
மாத்திரம்.
கிறிஸ்து வாழ்க்கையின் ஆரம்ப நாட்களிலே கற்றுக்கொண்ட இன்னொரு பாடம்
என்னவென்றால்,
இந்த உலகம் முழுவதிலும்
there's only one book that God wrote.
ஒரே ஒரு புத்தகம் தான் தேவனே எழுதி கொடுத்த புத்தகம்.
Only one.
ஒரே ஒரு புத்தகம் தான்.
And that's this book.
அதுதான் இந்த வேத புத்தகம்.
You got it in your language.
உங்கள் பாஷையிலேயே தாய்மொழியிலேயே உங்கள் வேத புத்தகம் இருக்கிறது.
It's one of the most wonderful things, one of wonderful gifts of God that he has given us his book in our own language.
நம்முடைய சொந்த தாய்மொழியிலேயே தேவன் இந்த வேத புத்தகத்தை எழுதி நம்முடைய கையிலே கொடுத்திருப்பது தேவன் நமக்கு பாராட்டின பெரிய சௌக்கியம் என்று சொல்லலாம்.
You know that there are some places in India where people don't have the full Bible in their own language.
இந்தியாவிலே சில இடங்களிலே தங்களது தாய் பாஷையிலே சில ஜனங்களுக்கு இந்த வேத புத்தகம் இல்லாதிருக்கிறது என்று உங்களுக்கு தெரியுமா?
I was once in one remote village.
நான் ஒருமுறை ஒரு
northeast India.
வடகிழக்கு இந்தியாவிலே ஒரு பகுதியிலே நான் ஒரு முறை பிரசங்கில் சென்றிருந்தேன்.
Somebody was translating for me.
அங்கு எனக்கு ஒருவர் மொழிபெயர்த்து கொண்டிருந்தார்.
And I said, let's turn to Isaiah.
நான் ஏசாயா தீர்க்கதரிசி புத்தகத்தை திருப்புவோம் என்று சொன்னேன்.
He said, brother, we don't have Isaiah in our Bible.
எங்களுடைய வேத புத்தகத்தில் ஏசாயா புத்தகம் கிடையாது என்று சொன்னார்.
We have only New Testament.
அவருடைய புதிய ஏற்பாடு மாத்திரம் தான் அவர் கைகளில் இருந்தது.
Old Testament is not translated in that language.
அவருடைய தாய்மொழியிலே பழைய ஏற்பாடானது மொழிபெயர்க்கப்படாது இருந்தது.
I tell you, I really began to thank God that day that I have the Bible in my own language.
அந்த நாளிலே தேவன் எனக்கு என்னுடைய பாஷையிலேயே நான் புரிந்து கொள்ளத்தக்கதாக வேதத்தை முழுவதுமா எனக்கு கொடுத்திருக்கிறாரே, எவ்வளவு நான் நன்றி உள்ளவன் இருக்க வேண்டும் என்று அறிந்து கொண்டேன்.
You got the Bible in your own language.
உங்களுடைய தாய்மொழியிலேயே தேவன் உங்களுக்கு வேத புத்தகத்தை கொடுத்திருக்கிறார்.
You have had it for many years.
அநேக வருடங்களாக அந்த வேத புத்தகம் உங்கள் கையில் இருக்கிறது.
Have you read it?
இதை வாசித்திருக்கிறீர்களா?
Have you read all of it?
எல்லாவற்றையும் வாசித்திருக்கிறீர்களா?
You say, I can't understand a lot of it when I read it.
நான் வாசிக்கும் பொழுது அநேகவற்றை என்னால் புரிந்து கொள்ள முடியவில்லை.
A lot of it is boring.
அநேக காரியங்கள் எனக்கு போர் அடிக்கிறதாக காணப்படுகிறது.
When I started reading the Bible 46 years ago,
46 வருடங்களுக்கு முன்பாக வேத புத்தகத்தை நான் வாசிக்க ஆரம்பிக்கும் பொழுது,
I couldn't understand most of it either.
அநேக காரியங்களை நான் அறிந்து கொள்ள முடியவில்லை தான்.
But then I read it again.
ஆனால் திரும்பவும் அதை வாசித்தேன்.
I read it again.
திரும்பவும் வாசித்தேன்.
And some places were boring. I admit they were boring.
சில பகுதிகளிலே வாசிக்கும் பொழுது மிகவும் போர் அடிக்க தான் செய்கிறது, நான் ஒத்துக்கொள்கிறேன்.
It doesn't mean it's bad for us. It doesn't mean it is bad for us.
அது எனக்கு தேவையில்லாத கெட்ட காரியம் என்று அர்த்தம் அல்ல.
Which is more tasty, oranges or பாவக்காய்?
பாவக்காய் ருசியா இருக்குமா ஆரஞ்சு பழம் ருசியா இருக்குமா நீங்களே சொல்லுங்கள்.
Is your taste buds different from mine?
என்னுடைய நாக்கு ருசியை காட்டிலும் உங்கள் நாக்கு ருசி வித்தியாசமா இருக்கிறதா?
If you put orange and pavakaya before me, I know which I will choose.
ஆரஞ்சு பழத்தையும் பாவக்காயையும் வைத்துவிட்டால் நான் எதை தேர்ந்தெடுப்பேன் என்று எனக்கு தெரியும்.
Then why do people eat this bitter gourd?
எதற்காக பாவக்காயை சாப்பாட்டில் சேர்த்து சாப்பிடுகிறார்கள் ஜனங்கள்?
Many people make curries with it. Why?
அனைகர் அதை அருமையான கூட்டு குழம்பு வைத்து சாப்பிடுகிறார்கள். ஏன்?
It's good for the body.
அது சரீரத்துக்கு நல்லது.
They say it's good for people with diabetes.
அது சக்கரை வியாதி உள்ளவர்களுக்கு மிகவும் நல்லது என்று சொல்கிறார்கள்.
So people take it even though they don't like it.
அது பிடிக்காவிட்டாலும் அது ருசியா இல்லாட்டாலும் பரவாயில்லை என்று சொல்லி அனைகர் அதை சாப்பிடுகிறார்கள்.
Don't we make our children eat greens and not just chocolates and ice cream all the time?
நம்ம பிள்ளைகள் வெறுமனே சாக்லேட் ஐஸ் கிரீம் மட்டும் சாப்பிடாதபடி காய்கறிகளையும் கீரை வகைகளையும் சாப்பிட வேண்டும் என்று கட்டாயப்படுத்துறோம் அல்லவா?
This doesn't taste so nice.
ஐயோ கீரை நல்லாவே இல்லை எனக்கு வேண்டவே வேண்டாம் என்று சொல்லி பிள்ளை சொல்றாங்க அல்லவா?
Good for you, take it.
இல்ல உனக்கு சரீரத்துக்கு நல்லது மருந்து நல்லா சாப்பிடணும்
என்று சொல்றாங்க. They become healthy and strong.
அது சாப்பிடும் பொழுது நல்ல புஷ்டியாக மாறுகிறார்கள்.
So this is like food.
இது ஒரு ஆவிக்குரிய ஆகாரம்.
See, Lord, this is like பாவக்காய. This is just not
இது
so good.
பாவக்காயை சாப்பிடுறது போல கசப்பா இருக்கிறது.
That's okay.
பரவாயில்லை.
It's good for you.
உங்களுக்கு நல்லது.
It will save you from diabetes.
உங்களுக்கு ஆவிக்குரிய வியாதியிலிருந்து பாதுகாத்து கொள்ளும்.
So, just like other food, we know some food which is not so tasty is good for us.
சில நேரங்களில் சில ஆகாரத்தை காட்டிலும் சில ஆகாரம் ருசி கம்மியா இருந்தாலும் கூட அது நன்மையானது என்று சொல்லி நாம் அதை புசிக்கிறோம்.
In the same way,
அதே வண்ணமாக
I have found even the passages of scripture that are heavy and boring and difficult have been good for me.
வேதத்திலே வாசிக்கும் பொழுது சில காரியங்கள் மிகவும் பாரமாக போர் அடிக்கிறதாக கனமாக காணப்பட்டாலும் கூட என்னுடைய ஆவிக்குரிய நன்மைக்கு அது பிரயோஜனமானது என்று சொல்லி நான் வாசிக்கிறேன்.
I'll show you one passage like that.
உதாரணமாக ஒரு பகுதியை வாசித்து காண்பிக்கிறேன்.
Turn to 1 Chronicles.
ஒன்று நாளாகமும்.
1 Chronicles.
ஒன்று நாளாகமும்.
Have you read 1 Chronicles?
ஒன்று நாளாகமும் வாசித்திருக்கிறீர்களா?
You know where it is?
எங்க இருக்குன்னு தெரியுமா?
Is it Old Testament or New Testament?
பழைய ஏற்பாடா புதிய ஏற்பாடா?
1 Chronicles.
ஒன்று நாளாகமும்.
Okay, you're all awake.
எல்லாரும் முடித்து கொண்டிருக்கிறீர்கள் நினைக்கிறேன்.
Chapter 1.
முதலாவது அதிகாரம்.
Just look through the verses there.
எங்களுடைய வசனங்களை அப்படியே ஒரு மேலோட்டமாக பாருங்கள்.
Starts with Adam.
ஆதாமில் இருந்து வாசிக்கிறோம்.
You know him.
ஆதாம் தெரியும்.
What about all these other people here?
அதுக்கு பின்னால நிறைய பேர்கள் எல்லாம் போடப்பட்டிருக்கிறது.
Okay, skip on that. Go to chapter 2.
இரண்டாவது அதிகாரத்துக்கு போவோம். அங்கே உள்ள வசனங்களை வாசிக்கலாம்.
Full of names here also. 55 verses.
இங்க 55 வசனம் ஒரே பேரா தான் இருக்குது.
Chapter 3.
மூன்றாவது அதிகாரம்.
ஐயோ, this doesn't seem to finish.
அது முடிவுக்கே வர மாட்டேங்குது. தொடர்ந்து பேர் தான்.
4.
நாலாம் அதிகாரம். அப்பா, ஒரே பேர் தான். அஞ்சாவது அதிகாரம்.
Chapter 6.
ஆறாம் அதிகாரம். போதும் போதும் ஆயிடுச்சு.
Chapter 7.
ஏழாம் அதிகாரம்.
Chapter 8.
எட்டாம் அதிகாரம்.
Chapter 9 also about half of it.
ஒன்பதாம் அதிகாரத்துல பாதி அளவுக்கு வெறும் பேர்
தான்.
என்ன இது?
சில பாவக்கே உள்ளி
பாவக மாதிரி தான் இருக்குது.
Why has God put all this?
ஏன் தேவன் இதை வேதத்தில் எழுதி வைத்திருக்கிறார்?
Shall I tell you what?
ஏன் தெரியுமா?
I learned from all this.
இதுல நான் என்ன கற்றுக்கொண்டது தெரியுமா?
I'll show you another passage like this.
இதே போல இன்னொரு பகுதியை உங்களுக்கு காண்பிக்கிறேன்.
You go to Ezra.
எஸ்ரான் புத்தகத்தை திருப்புவோம்.
It's just 2 chapters after this.
இந்த நாலாவது கட்டாபடியே ரெண்டு அதிகாரங்கள் தாண்டி இருக்கிறது.
You go to chapter 2.
இரண்டாம் அதிகாரத்துக்கு வருவோம்.
Here's another big list.
இங்க பெரிய ஒரு பட்டியல் எழுதப்பட்டிருக்கும்.
So many names.
எத்தனை பேர்கள்.
And then later on in the Bible also you read about another list in the end of chapter 10.
பத்தாம் அதிகாரத்தின் பிற்பகுதியிலே திரும்பவும் ஒரு பெரிய பட்டியலை வாசிக்கிறோம்.
You know what I learned from all these things?
இந்த பெயர் பட்டியலிருந்து நான் என்னத்தை கற்றுக்கொண்டேன் தெரியுமா?
That God doesn't say, okay, 1 million people after Adam.
ஆதாமுக்கு பிறகு 100,000 ஜனங்கள் அப்படின்னு சொல்லி தேவன் சும்மா ஒரு கணக்கை தாண்டி போய் விடுறதில்லை.
Every name is there.
ஒவ்வொரு பெயராக தேவன் குறித்து வைத்திருக்கிறார்.
And that teaches me something.
அதிலிருந்து நான் ஒரு பாடத்தை கற்றுக்கொள்கிறேன்.
When you look into the book of life,
ஜீவ புத்தகத்தை பார்க்கும் பொழுது,
He doesn't say, okay, 500,000 people from Tanjavur.
தஞ்சாவூர்லேருந்து ஒரு 500,000 ஜனங்கள்.
And another 400,000 from Madurai.
மதுரையிலிருந்து ஒரு 400,000 ஜனங்கள்.
It's not like that.
அப்படி தேவன் பெயர் எழுதி இருக்கிறதில்லை.
Every name.
ஒவ்வொரு பெயராக எழுதி இருக்கிறார்.
Including your name.
உங்கள் பெயர் கூட அதில் எழுதப்பட்டிருக்கிறது.
My name.
என் பெயர் எழுதப்பட்டிருக்கிறது.
I'm not just listed as 500,000 from Bangalore.
பெங்களூர்லேருந்து 500,000 பேர் வந்திருக்கிறார்கள் என்று சொல்லி எழுதவில்லை.
My name is there.
என்னுடைய பெயர் அங்கே இருக்கிறது.
Look in the book of life. My name is there.
ஜீவ புத்தகத்தை புரட்டி பார்த்தால் அங்கே என்னுடைய பெயர் காணப்படும்.
I say, I read these passages and I say, praise God. He's interested in every individual.
இந்த பகுதிகளை வாசிக்கும் பொழுதெல்லாம் தேவன் ஒரு தனிப்பட்ட நபர் மீது அவ்வளவு அக்கறையோட பெயரை குறித்து வைத்திருக்கிறார்.
I get from that.
இந்த பகுதிகளை வாசிக்கும் பொழுதெல்லாம் நான் கற்றுக்கொள்கிற செய்தி
even though it's like pavakaya it's good for me
அது பாவக்காய் போல ருசி மாறி இருந்தால் கூட எனக்கு பிரயோஜனமானது
god is interested in every individual sitting here I don't know all your names but god knows
தேவனுக்கு இங்க இருக்கிற ஒவ்வொரு தனி நபரும் தேவை எனக்கு உங்கள் பெயர் ஒவ்வொருவருடைய பெயரும் தெரியாவிட்டாலும் தேவனுக்கு உங்கள் எல்லாருடைய பெயரும் தனிப்பட்ட முறையில் தெரியும்
now the first time I read the bible I didn't get that message from those passages
நான் முதன்முதலாக வேதத்தை வாசிக்கும் பொழுது இந்த செய்தியை நான் கண்டுகொள்ளவில்லை
took me many years to come to understand that
இதை புரிந்துகொள்வதற்கு எனக்கு अनेक வருடங்களானது
it is like children when they are 5 years old they don't understand the value of பாவக்காய் when they are 25 years old they understand
5 வயதா இருக்கும் பொழுது அவர்களுக்கு பாவக்காய் சாப்பிடுவதனுடைய அர்த்தம் அதன் முக்கியத்துவம் தெரியாது ஆனா 25 வயதாகும் பொழுது அதை புரிந்துகொள்வார்கள்
so there may be difficult passages in the bible
அதே வண்ணமாக வேதத்திலே மிக கடினமான பாரமான பகுதிகளும் உண்டு
lord I can't understand this yet
ஆண்டவரே இதை நான் வாசித்து எனக்கு புரிந்துகொள்ள முடியவில்லை
that doesn't mean it's bad
ஆனா அது மோசமானது என்று அர்த்தம் அல்ல
what about chicken is it good or bad
கோழி கறி அது நல்லதா கெட்டதா
what do you think
என்ன நினைக்கிறீர்கள்
I don't try and act spiritual just tell me the truth
ஆவிக்குரியவளாக நடிக்க வேண்டாம் உண்மையே சொல்லுங்கள் கோழிக்கறி நல்லதா கெட்டதா
I like it anyway
எனக்கு ரொம்ப பிடிக்கும்
you like it also
உங்களுக்கு அது பிடித்ததா பிடித்தமான பதார்த்தம்
தான் if you put it into the mouth of a 6 month old child you know what will happen
ஆனால் 6 மாத குழந்தை வாயிலே அந்த கறி துண்டை வாயிலே போட்டால் என்ன செய்யும் தெரியுமா
it will die
அது செத்து போகும்
you don't put such solid meat into the anyway say a 2 month old child you won't put solid meat into the mouth of a 2 month old child
2 மாத குழந்தை எடுத்துக்கொள்ளுங்கள் 2 மாத குழந்தை வயிலே அந்த சிக்கன் துண்டை கறி துண்டை நீங்கள் போட மாட்டீர்கள் அது சாப்பிட்டால் அது பிள்ளை ஜீரணிக்க முடியாது அது செத்து விடும்
so bible can be like that
வேத புத்தகம் அப்படி தான் நமக்கு காணப்படுகிறது
okay if you find something is like meat leave it aside and drink the milk in it
சில பகுதிகள் ஒரு திடகாத்திரமான ஆகாரத்தை போல காணப்படுகிறது உங்களுக்கு ஜீரணிக்க முடியவில்லை என்றால் பாலை போல காணப்படுகிற காரியங்களை நீங்க
பயிர்கள்
நீங்கள் வளரும் பொழுது ஆவிக்குரிய பாட்டில் வளர்ந்த பின்பு அவைகளை கூட ஜீரணிக்கத்தக்கதான சக்தி உங்களுக்கு கிடைக்கும்
I want to encourage all of you to develop the habit of studying God's word
நீங்கள் ஒவ்வொருவரும் வேத புத்தகத்தை நேர்த்தியாக தீர்மானத்தோடு வாசிக்கத்தக்கதாக வாசிக்க வேண்டும் என்று அது மிக மிக அவசியமான ஒரு காரியம்
That is the only thing that will make you strong
அதுதான் உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில உங்களை பலவானங்களாக மாற்றும்
I want to show you a verse in 1 John and chapter 2
1 யோவான் 2 அதிகாரத்தில் ஒரு வசனத்தை உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன்
1 John chapter 2 it says the last part of verse 14
1 யோவான் 2 அதிகாரம் 14 வசனத்தின் கடைசி பகுதியிலே
you young men are strong because the word of god abides in you and therefore you have overcome the evil one
வாலிபரே நீங்கள் பலவான்களாய் இருக்கிறதுனாலும் தேவவசனம் உங்களில் நிலைத்திருக்கிறதுனாலும் நீங்கள் பொல்லாங்கனை ஜெயித்திருக்கிறதுனாலும்
how did you overcome the evil one
பொல்லாங்கனை எப்படி ஜெயிக்கிறீர்கள்
because the word of god abides in you
வேதவசனம் உங்களில் நிலைத்திருப்பதினாலே அவனை
ஜெயிக்கிறீர்கள் word of god is like a sword or in today's language a gun by which you can shoot down the enemy
veda vasanamanadu oru pattayathu pola indha naal bhashayil solla vendumanal oru thuppaki pola ediraliyai chuttu veelthuvadharku
he can't come near you
avanda ediraliy ungal pachathile varamudiyadhu
see if somebody is coming to attack you and you got a gun he can't come near you
ungalai thaakkuvadharku ungal ediraliy varavendral neengal avanukku virodhamaga neengal thuppaki eduthal avan ungal kitta nerigi varamudiyadhu
don't have the gun then of course he can knock you down because he's stronger than you
ungal edathile thuppaki illai endral andha ediraliyanavan ungalai velathalli vidumudiyum enendral avan ungalai kaattalum balasali
I don't use a gun against human beings but I certainly be glad to use it against the devil
naan manidhirukku virodhamaga thuppaki ubayikkiradillai anal nichayamaga pisasukku virodhamaga ubayippadhukku migundha dhairiyam ullavanai irukken
the devil doesn't have any weapons the bible says jesus took away all his weapons on the cross
anal nam ediraliyaga pisasundathil endhavada aayudhamum kediyadu enendral nammude kattara yesu kristu avanude ella aayudhangalai urindhu avanai verumaiyaaki siluvaiyil jeithu vittar
do you know that that's one of the things that happened on calvary's cross
kalvari siluvaiyil nadandha or periya magimiyana kaaryam adu endru ungalukku theriyuma
not only he took away our sins
அவர் நம்முடைய பாவங்களை சிலுவையில் சுமத்தது மாத்திரமல்ல அது நம்ம யாருக்கும் தெரியும்
but it also says in colossians 2:14-15
colossians
chapter 2
கொலோசியர் 2 அதிகாரத்தில்
in verse 14 it says he took away all our debt
14 வசனத்திலே நம்முடைய எல்லா கடன்களையும் அவர் சிலுவையில் சுமந்து விட்டார் என்று வாசிக்கிறோம்
we know he took our debt
அவர் நம்முடைய கடன்களை எல்லாம் மன்னித்து விட்டார்
15 says
15 வசனம் சொல்கிறது
that he took away all the armor from Satan
சத்துருடைய எல்லா துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டாரன் கூட அவர்களை வாசிக்கிறோம்
all the guns and all Satan had are gone
பிசாசு வைத்திருந்த எல்லா துப்பாக்கிகளும் ஆயுதங்களும் அவனிடத்திலிருந்து பறித்துக் கொள்ளப்பட்டுவிட்டது. இப்ப என்னிடத்தில் துப்பாக்கி உண்டு.
That's God's word.
அதுதான் தேவனுடைய வார்த்தை.
Now let the biggest enemy come against me without a gun.
என்னுடைய எவ்வளவு பெரிய எதிராளியானவன் என்னிடத்தில் துப்பாக்கி இல்லாத வரும்பொழுது
நான்
துப்பாக்கி உடையவனா இருந்தால்
even if I am a small boy I can overcome him.
நான் ஒரு சிறு பையனா இருந்தா கூட அந்த சத்துருவை ஜெயித்து விட முடியும்.
That's God's word.
அதுதான் தேவனுடைய வார்த்தை.
But if you don't have God's word,
ஆனால் தேவனுடைய வார்த்தை உங்களிடத்தில் இல்லை என்றால்
you don't have any weapon.
உங்கள் கையிலும் கூட துப்பாக்கி இல்லை.
And the devil comes against you.
உங்களுக்கு விரோதமாக சத்துரு வரும்பொழுது
he is like Goliath and you are like David.
அவன் ஒரு கோலியாத்தை போல நீங்கள் தாவீதை போல சின்ன உருவமா இருக்கிறீர்கள்.
He will crush you.
அவன் உங்களை அமுக்கி போடுவான்.
He doesn't need any weapon. He's so strong.
அவனுக்கு எந்த வித ஆயுதமும் தேவையில்லை. அவன் பலசாலியா இருப்பதனால் உங்களை நசுக்கி போட்டு விடுவான்.
If you got a weapon,
ஆனால் உங்கள் கையில் ஒரு எதிராளி இருந்தால் தேவசனமாய் துப்பாக்கி இருந்தால்
He will flee.
அவன் உங்களை விட்டு ஓடி போய் விடுவான்.
Do you know that even Jesus, when he was a man, was weak before Satan, but he used this weapon?
இயேசு கிறிஸ்து மனிதனாக பூமியிலே வாழும்பொழுது கூட பிசாசு முன்பாக அவர் பலவீனராக காணப்பட்டு இந்த வேதவசனமாகிய துப்பாக்கியை உபயோகித்தார் என்று உங்களுக்கு தெரியுமா?
Why did Jesus say to the devil in Luke chapter 4?
லூக்கா 4 அதிகாரத்தில் இயேசு கிறிஸ்து ஏன் பிசாசை பார்த்தபடி சொன்னார் தெரியுமா?
Verse 1 to 13.
லூக்கா 4 அதிகாரம் முதல் 13 வசனங்களிலே
இட் இஸ் ரிட்டன் இட் இஸ் ரிட்டன் இட் இஸ் ரிட்டன்
இப்படியாக எழுதியிருக்கிறது 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 என்று சொல்லி மூன்று முறை பிசாசை பார்த்து இயேசு
சொல்கிறார். Verse 8 verse 12
4 8 12 வசனங்களிலே இப்படியாக இயேசு சொல்கிறார்.
He quoted God's word to the devil.
பிசாசை பார்த்து தேவனுடைய வார்த்தையை உச்சரித்து அவனை எதிர்க்கிறார்.
He had God's word in his mind which he studied for 30 years.
இயேசு கிறிஸ்துவுக்கு 30 வருடங்களாக தேவனுடைய வார்த்தைகளை வாசித்து கற்று மனதிலே பதித்து வைத்த காரியங்கள் ஜாக்கிரதையா இருந்தது.
If I were to ask you all those who want to be like Jesus Christ raise your hands I'm sure all of you will raise your hands.
உங்களில் எத்தனை பேர் இயேசு கிறிஸ்துவை போல மாற விரும்புகிறீர்கள் என்று சொல்லி கேள்வி கேட்டால் உங்களில் எல்லோருமே கைகளை உயர்த்தி உயர்த்துவீர்கள் என்று நான் நம்புகிறேன்.
Anybody here who doesn't want to be like Jesus Christ?
இங்க இயேசு கிறிஸ்துவை போல மாற விரும்பமில்லாத யாராவது இங்க உண்டா?
We all want to be like Jesus Christ.
நாம் எல்லோருமே இயேசு கிறிஸ்துவை போல மாற விரும்புகிறோம்.
Well, here's the first area where you can be like Jesus Christ.
இயேசு கிறிஸ்துவை போல காணப்பட வேண்டிய ஒரு பகுதி இங்கு எழுதப்பட்டிருக்கிறது.
What is that?
அது என்ன?
To know the word of God.
தேவனுடைய வார்த்தைகளை அறிந்து கொண்டிருப்பது.
How did Jesus know the word of God when he was 12 years old?
12 வயதாக இருக்கும் பொழுது இயேசு கிறிஸ்துவுக்கு எப்படி தேவனுடைய வார்த்தையானது அவ்வளவு தெளிவாக தெரிந்திருந்தது?
Those days nobody had a Bible like this.
அந்த நாளிலே இப்படிப்பட்ட வேத புத்தகம் எல்லாருக்குமே இருக்கவில்லை.
This type of printing and binding and all started only about 600 years ago.
இப்படிப்பட்ட அச்சு பண்ணுவதும் அச்சு பதிப்பும் பைண்டிங்கும் கடந்த 600 வருடங்களா தான்
திருச்சிக்கப்பட்டிருக்கிறது.
ஆனால் இயேசு கிறிஸ்து 2000 வருடங்களுக்கு முன்பாக வாழ்ந்தார்.
Nobody had a Bible in their house.
எந்த வீட்டிலும் கூட ஒருவர் கையிலும் இப்படிப்பட்ட வேத புத்தகம் கிடையாது.
Those days there was only the Old Testament.
அந்த நாட்களிலே பழைய ஏற்பாட்டு பிரமாணங்கள் மட்டும் தான் இருந்தது.
It was written on big leather pieces.
அவைகள் எழுத்து தோல் சுருளிலே எழுதப்பட்டிருந்தது.
Pen and ink.
அங்கு மையினாலும் தோலிலே எழுதப்பட்டிருந்தது.
It would take many years for people to write one Old Testament.
பழைய ஏற்பாடு முழுவதையும் ஒருமுறை எழுதுவதற்கு அநேக வருடங்கள் ஆகும்.
And it's very expensive all these leather sheets.
அப்படி தோலிலே எழுதப்பட்ட தோல் சுருள்கள் மிகுந்த விலையேறப்பட்டவைகளாக காணப்பட்டன.
And in the synagogue there'll be one copy.
அங்க தேவாலயத்திலே ஒரு காப்பி இருக்கும்.
People didn't have a copy in their home.
தங்கள் வீடுகளிலே ஜனங்களுக்கு அதை வாசிப்பதற்கு இருக்காது.
Too expensive.
மிக விலையேறப்பட்டது.
So they had to listen in the synagogue. In order to hear.
ஆகவே ஞாயிற்றுக்கிழமை அவர்கள் ஓய்வு தேவாலயத்துக்கு வந்து தேவனை ஆராதிக்க வரும்பொழுது அங்கு தேவன் வார்த்தை பிரசங்கப்படுவதை ஜாக்கிரதையாக கேட்க வேண்டியிருந்தது.
The children go to school during the week, they'd be taught the Bible every day.
அவர்கள் பள்ளிக்கூடத்திற்கு தேவாலயத்துக்கு செல்லும் பொழுது அவர்கள் அங்கு வேத புத்தகத்திலிருந்து பழைய ஏற்பாடு பிரமாணங்களை அவர்கள் கற்றுக் கொடுக்க அவர்கள் கற்றுக்கொள்ள வேண்டும்.
That's why Paul told Timothy that you must read the word of God publicly.
பயங்கரமாக எல்லாருக்கும் வாசி என்று
சொல்கிறார். 1 Timothy 4:13
நான் வருமளவும் வாசிக்கிறதிலும் புத்தி சொல்லுகிறதிலும் உபதேசிக்கிறதிலும் ஜாக்கிரதையாக இருக்கிறது.
That is the reading of scripture publicly.
இதுதான் வெளியரங்கமாக எல்லாருக்கும் வேதத்தை வாசிக்கிற ஒரு காரியம். ஏன்?
Because nobody had a Bible.
ஏனென்றால் ஒருவருக்கும் வேத புத்தகம் கிடையாது.
Just imagine if you were living in 30 AD, 2000 years ago.
ஒரு தோல் சுருளில் எழுதப்பட்ட ஒரு வேத புத்தகம் இருக்கும்.
And you better pay attention because For next 1 week you won't hear it.
ஏனென்றால் அவர்கள் வாசிக்கும் பொழுது அதை மிக ஜாக்கிரதையாக கவனிக்க வேண்டும் என்றால் கடந்த அடுத்த ஒரு வாரத்திற்கு வேத வசனமே உங்களுக்கு கிடைக்காது.
There was no question of quoting a verse or a chapter because nobody's got a book.
அங்கு இத்தனை இந்த அதிகாரம் இந்த புத்தகம் இந்த இத்தனாவது வசனம் என்று சொல்லத்தக்கதாக யாருக்குமே வாத புத்தகம் இல்லாத அப்படி சொல்லத்தக்கதான் காரியமே இருக்காது.
With that type of teaching of the Bible,
அப்படி வேத புத்தகம் வாசிக்கப்பட்டு போதிக்கப்பட்டிருக்கும் பொழுது,
of course children would go to the synagogue school every day, that would be read for them every day.
ஒவ்வொரு நாளும் தேவாலயத்தில் உள்ள பள்ளிக்கூடத்திற்கு சிறுபிள்ளைகள் செல்லும் பொழுது அவர்கள் ஒவ்வொரு நாளும் வேதத்தை வாசித்து கற்றுக் கொடுப்பார்கள்.
That was the only way for Jesus to know the Bible in 12 years.
இப்படித்தான் 12 வயது வரை இயேசு கிறிஸ்துவுக்கு வேதத்தை கற்றுக்கொள்வதற்கு வாய்ப்பு தேவாலயத்திலே கிடைத்துக்கொண்டது.
He never had a Bible at home.
அவர் வீட்டிலே வேத புத்தகம் கிடையாது.
How did he know the Bible so well in 12 years that he could discuss it with the greatest scholars of his day?
அந்த நாளிலே காணப்பட்ட வேத சாஸ்திரிகளோடு வாக்குவாதம் பண்ணுகிற அளவுக்கு அவரோடு தர்க்கிக்கிற அளவுக்கு வேத அறிவு இயேசு கிறிஸ்துவுக்கு 12 வயதிலே எப்படி கிடைத்தது?
Shall I tell you?
அதை சொல்லட்டுமா?
He sat in the meeting listening.
அந்த கூட்டத்திலே உட்கார்ந்திருக்கிற ஒவ்வொரு நாளும் மிக ஜாக்கிரதையாக உன்னிப்பாக கவனித்துக் கொண்டிருந்திருப்பார்.
Have you seen how the 5-6 year old children sit in our meetings?
நம்முடைய கூட்டங்களிலே 5-6 வயது பிள்ளைகள் எப்படி உட்கார்ந்திருக்கிறார்கள் பார்த்திருக்கீங்களா?
They are maybe keeping quiet, but they are not really. Many of them are not paying attention to what is being said.
அநேகர் அமைதியாக உட்கார்ந்து கொண்டிருந்தா கூட பேசுகிற வார்த்தைகளை கவனிக்கிற அளவுக்கு அவர்கள் கவனித்துக் கொண்டிருக்கவில்லை.
I can imagine Jesus sitting in a meeting from the age of 3.
3 வயதிலே இயேசு கிறிஸ்து இப்படி கூட்டத்தில் உட்கார்ந்திருப்பார் என்று கற்பனை பண்ணி பார்த்தார்.
Joseph and Mary must have told him.
யோசேப்பும் மரியாளும் அவருக்கு சொல்லியிருப்பார்கள்.
When you sit in the meeting, listen.
கூட்டத்தில் உட்கார்ந்திருக்கும் பொழுது சொல்லப்படுகிற வார்த்தையை கூர்ந்து கவனிக்க வேண்டும்.
Must have sat next to Mary.
மேரிக்கு தன்னுடைய தாயார மரியாள் பக்கத்தில் உட்கார்ந்திருப்பார்.
Listen.
அங்க சொல்லுகிறதை போதிக்கிறதை கவனித்திருப்பார். கேட்டு கவனித்து.
When he is 4 years old.
4 வயதா இருக்கும் பொழுது கற்றுக்கொடு கூர்ந்து கவனி.
He kept on. He was different from all the other children.
அவன் அப்படியே கற்றுக்கொள்ளும் சொல்லும் பொழுதெல்லாம் அவர் மற்ற பிள்ளைகளை காட்டிலும் வித்தியாசமான இருந்து கூர்ந்து கவனித்துக் கொண்டிருந்தார்.
I mean in our meetings even the grown up people are not listening carefully sometimes.
நம்முடைய கூட்டங்களிலே சில நேரங்களிலே வயது வந்தவர்கள் கூட கூர்ந்து கவனிக்கிறது இல்லையே.
But he was listening.
அவர் அப்படியே கூர்ந்து கவனித்து 12 வருடத்திலே அவ்வளவு தேர்ச்சி
பெற்றார். By the time he was 12 years old he knew the whole Old Testament.
12 வயது வரும் பொழுது பழைய ஏற்பாட்டு முழுவதும் அவருக்கு தெரிந்திருந்தது.
Without a Bible at home.
வீட்டிலே வேத புத்தகம் இல்லாமலே தெரிந்திருந்தது.
You know, you don't know it unless you take the study of the scriptures seriously.
வேதத்தை வாசிக்கிற காரியத்திலே அறிந்து கொள்ளிற காரியத்திலே ஜாக்கிரதையாக அப்பிவிக்காத பட்சத்திலே அதை அறிந்து கொள்ளவே முடியாது.
So I would apply it like this.
இதை நான் இப்படியா சொல்ல விரும்புகிறேன்.
Jesus did all that as a man. It's one of the great truths of scripture.
இயேசு கிறிஸ்து ஒரு மனிதனாகவே பூமியில இருந்து இந்த 12 வயதில் அதை கற்றுக்கொண்டார்.
It was not by some supernatural ability which we don't have.
நமக்கு இல்லாத ஒரு விசேஷமான ஒரு ஞானம் அவர் கொடுக்கப்பட்டு அவர் கற்றுக்கொண்டார் என்ற அர்த்தமே கிடையாது.
I want to say that if you are born again,
நீங்கள் மனம் திரும்பி இருப்பீர்கள் என்றால் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன், அந்த மனம் திரும்பின நாளிலிருந்து,
having your Bible at home,
வேத புத்தகம் உங்க வீட்டிலே உங்கள் கையிலே கொடுக்கப்பட்டிருக்கும் பொழுது,
in half that time, in 6 years, not 12 years, in 6 years you should be able to know the Bible.
12 வருடம் அல்ல 6 வருடத்திலே பாதி நாட்களிலே நீங்கள் வேதத்தை முழுதுமாக வாசித்து அறிந்து கொண்டிருக்க வேண்டும்.
That's what I did.
அதைத்தான் நான் செய்தேன்.
I was born again in 1959.
1959 வருடத்திலே நான் மனம் திரும்பி மறுபடியும் பிறந்தேன்.
By 1965, in 6 years, I knew the Bible.
6 வருடத்திலே 1965 வருடத்திலே வேதத்தை ஒரு முறை வாசித்து,
I read it, not just read it once, I studied it.
நான் அதை வெறுமனே வாசிக்கவில்லை, ஆழ்ந்து படிப்பதை போல ஆழமாக படித்தேன்.
First of all, in 6 months I read the whole thing.
6 மாதத்திலே ஒரு முறை வேகமாக வாசித்து விட்டேன்.
And then I studied it for 6 years till I knew it.
6 வருடங்களிலே திரும்ப திரும்ப வாசித்து ஆழமாக படித்து 6 வருடத்திலே கற்றுக்கொண்டேன்.
I wasn't in any Bible school. I was working in the Navy.
நான் எந்த வேதாகம கல்லூரியிலும் சேர்ந்து படிக்கவில்லை. நான் கடற்படையிலே வேலை பார்த்து,
While I was working,
நான் வேலை பார்த்து கொண்டிருக்கிற நாட்களிலே கற்றுக்கொண்டேன்.
I want to encourage all of you.
உங்கள் எல்லாரையும் பார்த்து இப்படி தான்
உற்சாகப்படுத்த, done it till now.
இந்த நாள் வரை நீங்கள் செய்யாதிருப்பீர்கள்.
From today,
இந்த நாளிலிருந்து,
start the habit of studying the scriptures.
வேத வசனத்தை ஜாக்கிரதையாக படிக்க கற்றுக்கொள்ளுங்கள். இந்த நாளிலிருந்து,
get the books that will help you to study the scripture.
வேத புத்தகத்தை கற்றுக்கொள்வதற்கு பிரயோஜனமான மற்ற எந்த புத்தகங்கள் இருந்தாலும் அதை வாங்கிக் கொள்ளுங்கள்.
Listen to the CDs, read the books and study the scriptures.
வேத புத்தகத்தை வாசியுங்கள், CD-களை கேளுங்கள், எப்படியாவது வேதத்தை கற்று அறிந்து
கொள்ளுங்கள். You will be strong to overcome Satan in your life.
உங்கள் வாழ்க்கையிலே சாத்தானை எதிர்த்து ஜெயிப்பதற்கு பலவான்களாக மாறுவீர்கள்.
You will come into fellowship with God.
அப்படி நீங்கள் அப்படி செய்யும் பொழுது தேவனோடு ஐக்கியத்தை நீங்கள் அறிந்து
கட்டுகிறவர்களாக
மாறுவீர்கள். விசேஷமாக வாலிபர்களுக்கும் உங்கள் எல்லோருக்கும் நான் சொல்கிறது என்னவென்றால், வேதத்தை அப்படியே கற்றுக்கொண்டு தேவனோட ஐக்கியத்தை கட்டுங்கள்.
Before you get married, study the scriptures.
திருமணம் ஆவதற்கு முன்பாக வாலிபர்களே உங்களை பார்த்து உற்சாகப்படுத்துகிறேன், வேதத்தை கற்றுக்கொள்ளுங்கள்.
Set aside a time every day to study the scriptures.
ஒவ்வொரு நாளும் குறிப்பிட்ட நேரத்தை நீங்கள் ஒதுக்கி வைத்து வேதத்தை படிப்பதற்காக செலவிடுங்கள்.
Half an hour earlier or go to bed half an hour late, but study the scriptures.
அரை மணி நேரம் சீக்கிரமாக எழுந்து விடுங்கள் அல்லது படுக்க செல்வதற்கு அரை மணி நேரம் காலதாமதமாக செல்லுங்கள். எப்படியாவது வேதத்தை படிப்பது உங்கள் நோக்கமாக இருக்கட்டும்.
You know, the other day I'll tell you something that happened to me.
எனக்கு ஒரு சமீபத்தில் ஒரு சம்பவம் நடந்தது, அது உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன்.
I was very busy.
நான் மிக அநேக காரியங்கள் அலுவலகங்களில் மிக கவனமாக இருக்க வேண்டியிருந்தது.
And I was thinking of various things to do.
அநேக காரியங்களை அந்த நாளிலே செய்வதற்காக நான் யோசித்துக் கொண்டிருந்தேன்.
And the Lord said, talk to me a little.
என்னோடு கொஞ்ச நேரம் பேச மாட்டாயா என்று சொல்லி தேவன் என்னோடு
பேசினார். I said, sure Lord, I'll just talk to you.
நிச்சயமாக ஆண்டவர், நான் உம்மோடு பேச விரும்புகிறேன்.
The other things can wait.
மற்ற எல்லா காரியங்களும் அது காத்திருக்கலாம்.
They are not so important.
அவைகள் அவ்வளவு முக்கியமான காரியங்கள் அல்ல.
And I was talking to the Lord just a few minutes.
நான் சில நிமிடங்கள் தேவனோடு பேசிக் கொண்டிருந்தேன்.
And while I was talking to him,
நான் தேவனோடு பேசிக் கொண்டிருக்கும் பொழுது,
he suddenly reminded me of something very very important that I had to do, which I had completely forgotten to do.
நான் முழுக்க முழுக்க மறந்து போயிருந்த மிக முக்கியமான ஒரு காரியத்தை தேவன் என்னோடு பேசிக் கொண்டிருக்கும்போது எனக்கு ஞாபகப்படுத்தினார்.
I said, oh, I forgot to do that.
ஐயோ, அதை செய்வதற்கு நான் மறந்து விட்டேனே. நான் செய்கிற வேலைக்கு மிக முக்கியமான ஒரு காரியத்தை மறந்து விட்டேனே என்று சொல்லி நான் உணர்வடைந்தேன்.
And then the Lord said to me,
அதுக்கப்புறம் தேவன் என்னோடு சொன்னார்,
wasn't it good you talked to me?
நீ என்னோடு பேசினது நல்ல காரியம் அல்லவா?
If you had gone and done those other things,
நீ மற்ற காரியங்களெல்லாம் செய்யத்தக்கதாக பிரதியுத்தரமாக நீ செய்து கொண்டிருந்தால்,
you would not have remembered to do this thing.
இந்த முக்கியமான காரியத்தை செய்வதற்கு நீ மறந்து விடுப்பாயே.
Do you think it's a waste of time talking to the Lord?
தேவனோடு பேசுவது சம்பாஷிப்பது ஒரு கால விடயம் என்று நினைக்கிறீர்களா?
Do you know that if you talk to the Lord, he can remind you of many things you have forgotten to do?
நீங்கள் தேவனோடு பேசும் பொழுது தேவன் நீங்கள் மறந்துவிட்ட அநேக காரியங்களை உங்கள் ஞாபகத்துக்கு கொண்டு வந்து உங்களுக்கு உதவி செய்ய முடியும் அல்லவா?
Some complicated situation which would normally take you many hours to do, he may give you the solution in 2 minutes.
அநேக சில பிரச்சனையான காரியங்களை சமாளிப்பதற்கு செய்வதற்கு திராணி இல்லாதிருக்கும் பொழுது அதை லகுவாய் செய்யத்தக்கான ஞானத்தை தேவன் ஒரு சில நிமிடங்களில் உங்களுக்கு கற்றுக்கொடுக்க முடியும் அல்லவா?
And you go to God in prayer and then go to the government office, you may find your work done much quicker.
நீங்கள் ஒரு
go without prayer.
ஒரு அரசாங்க அலுவலகத்திற்கு செல்வதற்கு முன்பாக ஜெபித்து விட்டு ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்கள் என்று கேட்டுவிட்டு சென்றால் அந்த காரியங்கள் எவ்வளவு
சீக்கிரம்
ஜெபிக்காது சென்றுவிட்டால் எவ்வளவு கால விரயமாகும்?
Your ordinary work, God can help you.
நீங்கள் செய்கிற சாதாரண வேலையும் கூட தேவன் உங்களுக்கு உதவி செய்ய முடியும்.
Teach our children to pray about their problems.
தங்களுடைய பிரச்சனைகளை குறித்து ஜெபிக்கத்தக்கதாக உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் கற்றுக்கொடுங்கள்.
I remember once one of my sons sent me a message that he was having a difficult computer problem to solve in his work.
ஒருமுறை என்னுடைய மகன் ஒருவன் எனக்கு இந்த கம்ப்யூட்டர் பிரச்சனையிலே எனக்கு ஒரு தீர்வு வேண்டியது இருக்குது, எனக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி செய்தி அனுப்பியிருந்தான்.
I said, you pray, God will help you.
நான் உடனே பதில் அனுப்பினேன், நீ ஜெபி, தேவன் உனக்கு உதவி செய்வார் என்று சொன்னேன்.
God knows the answer.
தேவனுக்கு அந்த பிரச்சனைக்கு பதில் தெரியும்.
Can't he tell you the answer?
அவருக்கு பதில் சொல்ல தெரியாதா?
And the next day he told me, I got the answer.
மறுநாளில் அவன் சொன்னான், எனக்கு பதில் கிடைத்து விட்டது என்று சொன்னான்.
You know, there are many problems you face in your life.
உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சந்திக்கிற அநேக பிரச்சனைகள் உண்டு.
You know who's got the answer?
அந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் பதில் யாரிடத்தில் உண்டு தெரியுமா?
God.
தேவனிடத்தில் உண்டு.
He's got the answer to every problem.
உங்களுடைய எல்லா பிரச்சனைகளுக்கும் பதில் தேவனிடத்தில் உண்டு.
One of my biggest needs is this.
என்னுடைய மிகப்பெரிய தேவை எது தெரியுமா?
That when I stand up to speak, as I am doing right through the year in different places.
அநேக வருடங்களாக அநேக இடங்களிலே நான் தேவனுடைய வார்த்தையை பிரசங்கிக்கிறதுக்காக ஜனங்களுக்கு முன்பாக நிற்கும் பொழுது,
Lord, my biggest problem is to know what to say to these people.
என்னுடைய மிகப்பெரிய பிரச்சனை இந்த ஜனங்களுக்கு நான் என்ன பேச வேண்டும் என்று எனக்கு தெரியவில்லையே, அதை தாருங்கள் என்பதுதான்.
I got 1000 messages or 2000 messages from which I can choose any one of them.
எனக்கு 1000ஓ 2000ஓ கணக்கான 2000 எண்ணிக்கையில் உள்ள பிரசங்கங்கள் உண்டு. இந்த பிரசங்கத்தில் ஒரு பிரசங்கத்தை தெரிந்து கொண்டு உங்களோட பேச முடியும்.
That may not be what they want, need.
ஆனால் உங்களுடைய தேவை அதுவாக இருக்காம இல்லாம இருக்க முடியும்.
It's like a doctor having 2000 medicines on his shelf. How can he just take anything and give it to a patient?
ஒரு மருத்துவர் தன்னுடைய செல்ஃபிலே அநேக ஆயிரக்கணக்கான மருந்துகளை வைத்திருக்கலாம். ஆனா எந்த மருந்தாவது எடுத்துக்கொண்டு கொடுத்தால் அந்த வியாதியத்தனுக்கு வியாதி சுகமாக முடியுமா?
That's a useless doctor.
அது பிரஜமல்ல, ஒரு பிரஜம் இல்லாத ஒரு டாக்டர் தான் செய்ய முடியும்.
And I'm like a doctor sitting there with 2000 medicines, not knowing which medicine to give this patient.
அந்த 2000 மருந்துகளை அந்த செல்ஃபிலே வைத்துக்கொண்டு எந்த மருந்து கொடுக்க வேண்டும் என்று தெரியாது முழிக்கிற ஒரு டாக்டரை போல நான் காணப்படுகிறேன்.
But if I say, Lord, I'm not the doctor here.
அப்பொழுது ஆண்டவரே, நான் மருத்துவன் அல்ல ஆண்டவரே.
I'm only the servant. You are the doctor. Tell me which medicine to give.
நான் ஒரு வேலைக்காரன், எந்த மருந்தை எடுத்துக் கொடுக்க வேண்டும் சொல்லுங்கள், நான் அந்த மருந்தை கரெக்டான மருந்தை
எடுத்துக்கொள்வேன்.
எனக்கு தெரியாது.
He said, take that one and give it.
அந்த குறிப்பிட்ட மருந்து எடுத்து கொடு என்று சொல்வார்.
Okay.
எடுத்து கொடுப்பேன்.
And the people say, oh brother, that was exactly according to my need.
அப்படி சில சொல்லுவார்கள், சகோதரனே எனக்கு மிக சரியான நேர்த்தியான தேவையான வார்த்தை நீங்கள் கொடுத்தீர்கள் சொல்லுவார்கள்.
That's not me, brother. It's the doctor. He just asked me to give it to you. That's
நான் கொடுக்கவில்லை. அங்கே பின்னாலே மற்றொரு ஒரு இருக்கிறார், தேவன் இருக்கிறார், அவர் தான் சரியான மருந்து எடுத்து உங்களுக்கு கொடுத்திருக்கிறார்.
Do you know that God has the solution to every problem you can face in your life?
உங்கள் வாழ்க்கையில சந்திக்கிற எல்லா பிரச்சனைகளுக்கும் தேவனிடத்தில் ஒரு தீர்வு உண்டு என்று உங்களுக்கு தெரியுமா?
I have proved that in 46 years.
என்னுடைய வாழ்க்கையில கடந்த 46 வருடங்களே அதை நிரூபித்து காண்பித்திருக்கிறேன்.
All types of problems.
எல்லா விதமான பிரச்சனைகளும்
taken me to court.
ஜனங்கள் என்னை கோர்ட்டுக்கு
சென்றார்கள். The answer was with God, not with courts or lawyers.
அந்த கோர்ட்டினுடைய தீர்வு மனிதர் கையில் அல்ல, தேவன் கையிலே இருக்கிறது.
Whatever the need is, problems with children,
பிள்ளைகளை வளர்க்க விதத்தில் வருகிற பிரச்சனைகள்,
sicknesses,
வியாதிகள்,
and different problems children have at different ages,
தங்களுடைய வளர்ந்து வருகிற நாட்களிலே பிள்ளைகளுக்கு வருகிற அநேக பிரச்சனைகள்,
spiritual problems,
ஆவிக்குரிய பிரச்சனைகள்,
when your children have spiritual problems,
உங்கள் பிள்ளைகளுக்கு ஆவிக்குரிய பிரச்சனைகள் வரும் பொழுது,
parents have to fight the devil for them and deliver them,
பிள்ளைகளுக்கு சார்பாக பெற்றோர்கள் பிசாசை எதிர்த்து போராடி ஜெயிக்க வேண்டிய சூழ்நிலை வருகிறது.
My children have gone through those problems like all other children in the world.
உலகத்தில் உள்ள எல்லா பிள்ளைகளுக்கும் வருகிறது போல ஆவிக்குரிய பிரச்சனைகள் என் பிள்ளைகளுக்கு வந்திருக்கிறது.
But I know the solution is with God.
ஆனால் அந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் முடிவு தீர்வு தேவனிடத்தில் உண்டு என்று எனக்கு தெரியும்.
My father, I didn't produce these children. You gave me these children.
பிதாவே, இந்த பிள்ளைகளை நான் பெற்றுக்கொள்ளவில்லை, நீர் கொடுத்து நான் பெற்றிருக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறேன்.
And you must be having a solution to their need.
ஆகவே இந்த பிள்ளைகளுடைய தேவைக்கும் கூட தீர்வு உம்மிடத்தில் உண்டு என்று சொல்லியிருக்கிறேன்.
Whatever your problem is,
உங்கள் பிரச்சனை எதுவாக இருந்தாலும்,
in your work,
உங்கள் வேலை பார்க்கிறதுல, உங்கள் வீட்டிலே,
in your church,
உங்கள் சபைகளிலே,
you know, in 30 years,
கடந்த 30 வருடங்களாக,
all the churches, there have been so many problems,
எல்லா சபைகளிலும் எத்தனையோ பிரச்சனைகள் வந்திருக்கிறது.
You don't know it,
உங்களுக்கு தெரியாது.
There are,
ஆனால் நிச்சயமா
யாரு children growing up,
பிள்ளைகள் வளரும் போது வரும்பொழுது ஒரு பிரச்சனைகளை போல,
and I say God has got a solution.
தேவனிடத்திலே, ஆண்டவரே உம்மிடத்திலே எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு உண்டு என்று சொல்லியிருக்கிறேன்.
When it comes to a church problem, I tell God the same thing.
சபையிலே ஒரு பிரச்சனை வரும்போது கூட தேவனை பார்த்து இப்படி தான் சொல்லியிருக்கிறேன்.
Say, Lord, I didn't plant these churches.
ஆண்டவரே இந்த சபைகளை நான் உருவாக்கவில்லை.
I didn't even plant one church.
நான் ஒரு சபையை கூட உருவாக்கவில்லை.
You planted them. They are your children.
இந்த சபைகள் எல்லாம் உம்மால் உருவாக்கப்பட்டவைகள். இவைகள் இவர்கள் எல்லாம் உம்முடைய பிள்ளைகள்.
I'm only a servant. You tell me to take this one from the shelf and give it. I give it.
நான் ஒரு வேலைக்காரன், இந்த மருந்தை இந்த செல்பில் இருந்து எடுத்து கொடு என்று சொன்னால் நான் கொடுக்கிறேன்.
You're the doctor.
நீர்தான் மருத்துவர்.
I'm not a doctor. I'm not qualified at all.
நான் மருத்துவர் அல்ல. நான் மருத்துவனாக இருப்பதற்கு தகுதி உடையவனும் அல்ல.
But I can pick the medicine if you tell me which one.
எந்த மருந்தை கொடுக்க வேண்டும் என்று நீர் காண்பித்து கொடுத்தால் சரியான மருந்தை எடுத்து கொடுக்கிற வேலையை நான் செய்ய முடியும்.
That's our job.
இதுதான் நம்முடைய வேலை.
You know, you can go through this life.
இது வாழ்நாள் முழு இந்த அனுபவத்தில் நீங்கள் கடந்து செல்ல முடியும்.
Helping people around you.
ஒவ்வொரு உங்களை சுற்றி வருகிற எல்லா ஜனங்களுக்கும் உதவி செய்கிற வாழ்க்கை
செய்ய முடியும். Your relatives.
உங்க உறவினர்களுக்கு, அக்கம் பக்கத்தில் இருக்கிறவர்களுக்கு உதவி செய்யலாம்.
Simple words that you say will be the answer to their problem.
ஒரு சிறு வார்த்தைகள் நீங்கள் அவர்களோடு பேசும் பொழுது அந்த வார்த்தை அவர்கள் பிரச்சனைக்கு தீர்வை கொண்டு வர முடியும்.
You can be a man and a woman of God like that.
இப்படிப்பட்ட தேவ மனிதனாக, தேவ மனுஷியாக நீங்கள் உங்கள் இருக்கிறவங்களை இருக்க முடியும். அந்த ரகசியம் என்ன?
Walk with Jesus every day.
ஒவ்வொரு நாளும் இயேசு கிறிஸ்துவோடு நடந்து செல்லுங்கள்.
Talk to him.
அவரோடு பேசுங்கள்.
Make sure there's no sin in your life.
உங்கள் வாழ்க்கையில எந்த பாவம் இல்லாதபடி சுத்தமாக வைத்துக்
கொள்ளுங்கள்.
உங்கள் வாழ்க்கையில பாவத்தை கண்டால் உடனடியாக அறிக்கை செய்து மன்னிப்பு கேட்டு மறந்திருங்கள்.
I do that.
நான் அதை செய்கிறேன்.
If I get a thorn in my foot,
என்னுடைய பாதத்திலே ஒரு முள் குத்தி விட்டால்,
shall I tell you how long I wait till I take it out?
அந்த முள்ளை பிடுங்குவதற்கு எவ்வளவு நேரம் செலவழிக்கிறேன் தெரியுமா?
How long do you wait?
உங்கள் காலில முள் குத்தினால் எவ்வளவு நேரம் காத்திருப்பீர்கள்?
I take it out immediately.
நான் உடனேயாக புடுங்கி விடுவேன்.
I don't wait till the evening.
சாயங்காலம் வரை காத்திருக்க மாட்டேன்.
If you commit a sin,
நீங்கள் பாவம் செய்து விட்டால்,
how long do you take to confess it to God?
தேவனிடத்திலே பாவம் செய்து விட்டேன் என்று அறிக்கப்படுவதற்கு எவ்வளவு நேரம் உங்களுக்கு தேவை?
Okay, let me take a practical case.
ஒரு நடைமுறை ஒரு உதாரணத்தை எடுத்துக்கொள்வோம்.
Suppose you got angry with your wife.
உங்கள் மனைவியோடு
shouted at her.
உங்கள் மனைவியோடு நீங்கள் கோபப்பட்டு விட்டீர்கள் வைத்துக் கொள்ளுங்கள்.
Or you got angry with your husband and shouted at him.
அல்லது உங்கள் புருஷனிடத்திலே நீங்கள் கோபப்பட்டு பேசி விட்டீர்கள்.
That's like a thorn in your foot.
உங்கள் காலிலே குத்தின முள்ளை போல அது.
Now when are you going to apologize?
அந்த முள்ளை எடுப்பதற்கு எப்பொழுது நீங்கள் மன்னிப்பு கேட்க போகிறீர்கள்?
When are you going to apologize?
உங்க மனைவி இடத்திலே புருஷனிடத்திலே எப்பொழுது மன்னிப்பு கேட்பீர்கள்?
Evening?
சாயங்காலத்திலா?
Tomorrow?
நாளைக்கா?
How long are you going to keep that thorn in your foot?
உங்க காலிலே எவ்வளவு நேரம் அந்த முள்ளு இருக்கிறதுக்கு அனுமதிப்பீர்கள்?
Let's look at the past. In the past 1 year, how long did it take for you to take out the thorn from your foot?
கடந்த ஒரு வருடத்திலே உங்க காலிலே குத்தின அந்த கோபமான முள் குத்தின பிறகு எவ்வளவு நேரம் காத்திருந்தீர்கள் முள்ளை எடுப்பதற்கு?
Or Are you saying last one year I never got angry with my wife?
அது கடந்த ஒரு வருடத்துல நான் மனைவியோடு அல்லது புருஷனோடு கோபப்படவில்லை என்று சொல்கிறீர்களா?
That's great. Then you got victory, brother.
அது மிக மகிமையான காரியம். நீங்கள் ஜெயத்தை பெற்றுக்கொண்டீர்கள்.
I'm talking to all the other 99% of people.
நாங்கள் ஜெயம் பெறாத மீதி 99% ஜனங்களுக்கு நான்
பேசுகிறேன். How long did you take to get the thorn out of your foot?
உங்கள் காலில் குத்தின முள்ளை எடுப்பதற்கு எவ்வளவு நேரம் ஆனது உங்களுக்கு?
You know that's why so much infection has come.
அது நிமித்தமாக தான் உங்கள் வாழ்க்கையிலே அநேக சீழ் பிடித்து விட்டது.
You keep a thorn in your foot even for a few days it will get all pus.
உங்கள் காலிலே ஒரு முள் குத்தி விட்டு அது இரண்டு மூன்று நாள் எடுக்காவிட்டாலே அது முழு சீல் பிடித்து சலம் வைத்து
விடும். That's why your spiritual life has become like that.
ஆகவே தான் உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையும் கூட அப்படி சீல் பிடித்து போயிருக்கிறது.
The Lord told me that even if you speak rudely to a beggar, go and apologize to him.
ஒரு பிச்சைக்காரனை பார்த்து கரடுமுரடாக பேசிவிட்டாலே நீ நம்ம இடத்துல மன்னிப்பு கேள் என்று தேவன் என்னை பார்த்து சொல்லியிருக்கிறார்.
Would you do that?
இது நீங்க செய்வீர்களா?
Supposing one day you got upset with a beggar in the gate and say, go away, I don't want to talk to you.
ஒரு வீட்டு முன்னாலே வீட்டு வாசலில் வந்து இருக்க பிச்சைக்காரனை பார்த்து போய் விடுவேன் என்ற மரியாதை இல்லாமல் பேசி விட்டீர்கள்.
You come back inside and God says, is that the way Jesus would speak?
வீட்டுக்குள்ளே வந்த உடனே தேவன் உங்களோடு இப்படி தான் இயேசு கிறிஸ்து பேசி இருப்பாரா?
What would you do?
பார்த்து கேட்கிறார். நீ என்ன செய்வீர்கள்?
Would you go running after that beggar and say, hey, just wait, I want to
அந்த பிச்சைக்காரன் பின்னாலே ஓடி சென்று என்னை அவனை நிறுத்தி உன்னிடத்தில் மன்னிப்பு கேட்க வேண்டும் அப்படின்னு பேசுவீர்களா?
Do that, my brother, you'll be a man of God very quickly.
அப்படி நீங்கள் மன்னிப்பு கேட்பீர்கள் என்றால் நீங்கள் வெகு சீக்கிரத்திலே தேவ மனுஷனாக மாறிவிடுவீர்கள்.
Be wholehearted.
முழு மனதாக தேவனை அப்படி பின்பற்றுங்கள்.
Have you understood something today?
இந்த நாளிலே ஒரு கருத்தை கற்றுக்கொண்டிருக்கிறீர்களா?
God help you.
தேவன் உங்களுக்கு உதவி செய்யட்டும்.
Let's pray.
நாம் ஜெபிப்போம்.